யாத்ராகமம் 20 அதிகாரம் 1-6
தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன் அடிமைத்தர வீடாகிய எகிப்து உன் தேவனாகிய கர்த்தர்நாமி என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாகியிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாகியிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருக்கத்தையாகிலும் யாருதொரு விக்கிரகத்தையாகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேமிக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் மேற்கில் உள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய சத்திரமத்தை பிள்ளைகள் எடுத்து 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். எங்களிடத்தில் அன்பு கோர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இருக்கும் என்று
வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய கட்டளைகளில் உள்ள கொள்கைகள் என்பது குறித்து நாம் இப்பொழுது சற்று நேரம் தியானம் செய்வோம். கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ராஜ கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த புதியதொரு வருடத்தின் முதல் நாளில் தேவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கின்ற வாய்ப்பிற்காக முதலாவது அவருக்கு நம்முடைய நன்றிகளை நாம தாழ்மையோடு ஈடுபட வேண்டும். இரண்டாவது, இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சகோதர ஐக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற கோயம்புத்தூர் கிளிஷா சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய நன்றிகள். அதுபோல இந்த கூடுகைக்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்திருக்கிற சகோதர அன்பர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தார், அவங்களுடைய அன்பான அந்த உபகரிப்புகளுக்கும் நம்முடைய நன்றிகளை நாம ஏறெடுத்துக்கொண்டு நாம கண்டு செல்வோம். தேவனுடைய கட்டளைகளில் தேவனுடைய கட்டளைகளில் உள்ள கொள்கைகள் என்ற தலைப்புல நாம் இன்னைக்கு ஒரு பாடம் நாம பார்க்கலாம். ஆனா முதல்ல அந்த தலைப்பை நாம் கொஞ்சம் விவரமாக நாம புரிந்து கொள்ளணும். தேவனுடைய கட்டளைகள்ல உள்ள கொள்கைகள், அதாவது பொதுவா நாம ரீப்ரின்ஸ்ல இருந்து சப்ஜெக்ட் எடுக்கும் பொழுதோ அல்லது வெளியில இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் மூலம் கற்றுக் கொள்கிற சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப சிந்தனைய தூண்ட மாதிரி ஒரு அருமையான தலைப்பு அவங்க ஆங்கிலத்துல அங்க வச்சிருவாங்க. ஆனா அந்த தலைப்பு நம்ம தமிழ்ல கரெக்டா நம்ம கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனா கண்டிப்பா அது செய்யணும். ஏன்னா முதல்ல தலைப்பு நாம புரிஞ்சுட்டா அப்புறம் நமக்கு அந்த பாடம் வந்து சுலபமாக புரியும். ஆனா இங்க தமிழ்ல நம்மளால இவ்வளவுதான் சொல்ல முடியும். அதாவது தேவனுடைய கட்டளைகளுக்குள்ள இருக்கக்கூடிய கொள்கைகள், இங்கிலீஷ்ல சொல்லிட்டா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் காட், ரொம்ப தெளிவு, ரொம்ப எளிமையா இருக்கு. பட் தமிழ்ல நம்ம இப்படித்தான் நம்ம அங்க சொல்ல முடியும். தேவனுடைய கட்டளைகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய கொள்கைகள், ஏன்னா ரெண்டு வார்த்தை, தேவனுடைய கட்டளைகள் நாம் அறிஞ்சிருக்கிறோம். தேவன் அவருடைய ஜனங்களுக்கு அநேக கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். அது மாம்சீக இஸ்ரேலராக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக இருந்தாலும் சரி, அவர் நாம் கடைபிடிச்சு நடக்க வேண்டிய அநேக கட்டளைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் அவருடைய கட்டளைகள், தேவனுடைய கட்டளைகள். கொள்கைகள் என்ன வருது, இது நாம பொதுவா பைபிள்ல நாம அது பார்க்கறது இல்ல, பிரின்சிபல் இங்கிலீஷ்ல. சோ இந்த கொள்கைகள் என்ன, இப்ப கொள்கைகள் நாம விளக்க வேண்டும் என்றால் ஒரு சின்ன ஒரு உதாரணமோ அங்க நாம கொடுக்கலாம். ஜஸ்ட் இப்பதான் நமக்கு அது தோன்றுச்சு. சப்போஸ் இப்போ நம்மை நம்முடைய மூத்த சகோதரர் இங்க வந்துட்டு இங்க சொல்றான், இனிமேல் எல்லாரும் மீட்டிங்க்கு வந்துட்டு ரொம்ப கரெக்ட் டைமுக்கு நீங்க வரணும். நான் வந்து நான் வேற எதுவும் குறிப்பில்ல, சரிங்க, ஜஸ்ட் ஒரு 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 ஆர்டர் இங்கிருந்து பாஸ் ஆகுவை, இனிமேல் எல்லாரும் மீட்டிங்க்கு கரெக்டா வரணும் அப்படின்னு சொல்லும் போது அது கட்டளை. அதாவது இந்த கட்டளை இந்த மீட்டிங் பத்தி மாத்திரம் பேசுது, இந்த மீட்டிங்க்கு நீங்க கரெக்டா நேரத்துக்கு வரணுங்கிறது கட்டளை. அது ஒரு ஆர்டர் நம்ம சொல்லலாம், லா நம்ம சொல்லலாம். ஆனா பாருங்க, இந்த கட்டளைக்கு பின்னால் அவர் கொள்கை இருக்கு. அது இந்த ஒரே ஒரு மீட்டிங் பத்தி மாத்திரம் அது பேசுவது கிடையாது, அது பரந்து விரிஞ்சு பேசு. அந்த 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 ஒரு கொள்கை என்னன்னா, இப்ப மீட்டிங்க்கு அல்லது எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் சரியான நேரத்துக்கு போகணுங்கிறது வந்து என்ன பாக்குறோம் நாமோ, நேரம் தவறாமை பாத்தீங்களா, பங்க்சுவாலிட்டி நாம சொல்றோம். சோ அது வந்துட்டு பிரின்சிபல், அது வந்து கொள்கை, புரியுதுங்களா? அது வந்து எந்த நிகழ்ச்சி ஆனாலும் சரி, எந்த விஷயம் ஆனாலும் சரி, அந்த ஒரு கொள்கை நாமோ கஷ்டமா இருக்குங்களா, புரியுதுங்களா? அந்த நேரம் தவறாமைங்கிறது அது ஒரு பிரின்சிபல், அது நம்ம வாழ்வின் ஒவ்வொரு விஷயங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை. பாருங்க, அந்த கொள்கையை அதுல அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கட்டளை நம்ம போடுறோம். இது மீட்டிங் கன்வென்ஷன் மீட்டிங் வாங்கன்னு சொல்லும் போது கட்டளை ஒரு விஷயம் பத்தி மாத்திரம் தான் பேசுது, ஆனா அந்த கட்டளை ஒரு அடிப்படையான கொள்கையை கூட இயங்கிக் கொண்டிருக்கு. அந்த கொள்கையை நாம பார்த்தோம்னா வாழ்க்கையின் வாழ்வின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அதை என்ன பண்ணுது, ஆக்கிரமிச்சு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. ஸோ அதுதான் அந்த பியூட்டி, அதுதான் நமக்கு. ஸோ அப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நாம இந்த சப்ஜெக்ட்ல அங்கே நினைக்கிறோம். ஸோ தேவனுடைய கட்டளைகள் இருக்கு, அந்த கட்டளைகள் ஒவ்வொன்றுக்கு பின்னும் ஒரு முக்கியமான கொள்கை தேவன் அங்கு வச்சிருக்கிறார், பாத்தீங்களா? ஸோ அப்ப அந்த கட்டளை அந்த கொள்கை. ஸோ இந்த கட்டளைகள் ஒரு சிறிய அளவுல தான் அங்க செயல்படுது நாம பாக்குறோம், ஆனா அந்த கொள்கைகள் பார்க்கும் பொழுது பரந்து விரிஞ்சு அங்க செயல்படுது. அப்போ சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கட்டளைகள் நமக்கு அநேகம் இருக்குது என்று சொல்லும் பொழுது இது நாம் என்னதான் தெரிஞ்சு கொள்கிறோம்னா, அந்த ஒவ்வொரு கட்டளைகளுடைய பின்னணி இல்லை, நம்முடைய வாழ்வின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அருமையான கொள்கைகள் தேவன் வச்சுக்கிறார். அந்த கொள்கைகளா அல்லது பிரின்சிபல்ஸ் அல்லது நியதி, இது நீங்க எப்படி வேணா நீங்க அங்க புரிஞ்சுக்கலாம். அந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டுதான் தேவன் தம்முடைய கட்டளைகளை அங்க வெளிப்படுத்த கட்டளைகள் நம்ம நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இஷ்டம்னா கீழ்படியலாம் இல்லாட்டி விட்டுடலாம் என்று சொல்ல முடியாது. கட்டளைகள் என்றால் கண்டிப்பா கீழ்படிவதற்காகவே அங்க கொடுக்கப்படுது. இந்த கட்டளைகள் அது மேலோட்டமா ஒரு விஷயத்தை பத்தி பேசுதானா, அந்த கட்டளைகளுக்கு பின் இருக்கக்கூடிய கொள்கைகள் நம்ம பார்த்தோம்னா வாழ்வின் எல்லா அம்சங்களையுமே அவைகள் வந்துட்டு அங்க கட்டுப்படுத்தக்கூடியதாக அங்க இருக்கு. இன்னைக்கு அப்போ இந்த ஒரு ட்ரூத் நாம அதை தேவனுடைய ஒவ்வொரு கட்டளைக்கு பின்னாடியும் ஒரு கொள்கை இருக்கணும். அப்படி பார்க்கும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அநேக கட்டளைகள் கொடுத்தார். எல்லாம் நாம் எடுத்து நம்ம போய் அங்க தேடி பார்க்க முடியாது, ஆனா அந்த முக்கியமா அந்த 10 கட்டளைகள் நாம் எடுத்து நம்ம போய் இந்த ஒரு உண்மை இருக்குதா என்று நாம் அங்க சோதிச்சு பார்க்கலாம். ஒருவேளை அப்படி சோதிச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா அவருடைய கட்டளைகளுக்கு பின்னணியில கொள்கைகள் இருந்துச்சுன்னா, இந்த 10 கட்டளைகளுக்கு பின்னாடி தேவன் ரொம்ப மதிக்கிற ஒரு 10 கொள்கைகள் அங்க இருக்கணும். அந்த 10 கொள்கைகள் அது நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாடமாக அங்க இருக்கணும். இதுதானோ இன்னைக்கு நம்ம அங்க செய்யறதுக்கு நாம முயற்சி பண்றோம். சோ அப்போ தேவன் அவரு போட்டு தந்த 10 கட்டளைகள், அதை குறிச்ச வசன பகுதி நமக்கு யாத்ராகமம் 20 அதிகாரத்துல நாம் அங்க வாசிக்கிறோம். நீங்க ஒரு முறை வாசிக்கலாம்.
தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன்.
ஆமாம். இங்க இந்த 10 கட்டளைகள் நாம பார்க்கிறோம். இந்த கட்டளைகள் ஒவ்வொன்றுக்கும் பின்னால கண்டிப்பா தேவன் சில முக்கியமான கொள்கைகளை அங்க மறைத்து வச்சிருக்கிறார். சோ அவர் அந்த கொள்கைகளை ரொம்ப மதிக்கிறார். அவர் அந்த கொள்கைகள் மதிக்கிறதுனால தான் அந்த பிரின்சிபல்ஸ் அவருக்கு ரொம்ப முக்கியம். அது முக்கியமா இருக்கிறதுனால்தான் அது நமக்குள்ள கூட வேறுன்ற வேண்டும் என்று சொல்லி அதை சில கட்டளைகளாக நமக்கு அங்க அவர் பிறப்பிச்சிருக்காரு. உண்மையிலே என்ன நடக்கும்னா, அந்த கட்டளைகளுக்கு நம்ம கீழ்பட்டு நடக்கும் பட்சத்துல அந்த கட்டளைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கொள்கைகள் நம்முடைய இருதயத்துல வேறுன்றி அங்க நின்றுடும். சோ இதுதான் அந்த உண்மை. சோ இதுக்காகத்தான் அந்த கட்டளைகள் அங்க தேவன் கொடுக்கறது அங்க நம்ம பார்க்கிறோம். சோ ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு, ஆனா ஒரு ரெண்டு கட்டளை நம்ம புரிஞ்சுட்டோம்னா போக போக அதனுடைய அந்த தாற்பயம் நீங்க புரிந்து கொள்ளுவீங்க. சோ இப்போ நம்ம முதல் கட்டளை நாம அங்க பார்க்கலாம். சோ முதல் கட்டளை 20:3 அங்க அவர் பேசுறாரு, என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். சோ அந்த 10 கட்டளையில மிக முக்கியமான ஒரு கட்டளை தேவன் இந்த கட்டளை சொல்ற, என்ன என்று உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். சோ நீங்க ஆராதிச்சீங்கன்னா என்னை மாத்திரம் ஆராதிக்கணும், இது கட்டளை. ஆனா இந்த கட்டளை அவர் கொடுப்பதின் மூலம், அந்த கட்டளைக்கு ஜனங்கள் கீழ்படிவதின் மூலம் அவங்க அவங்களுக்குள்ள எந்த கொள்கை வேறும் எந்த பிரின்சிபல் அவங்க நிற்பாங்க, இந்த கட்டளை அல்லது இந்த கட்டளை எந்த கொள்கையா மறைவாக பெற்றிருக்குது, இதுதான் நம்ம அங்க பார்க்கணும். சோ என்ன என்று உங்களுக்கு வேற தேவர்கள் வேண்டாம், நீங்க ஆராதிச்சா என்னை மாத்திரமே ஆராதிங்க அப்படின்னு தேவன் சொல்றாருன்னா அவர் என்ன சொல்ல வரான அந்த கொள்கை நாம் கன்வென்ஷன்ல பார்த்த அதே ஒரு கருத்து தான். என்னன்னா என்னிடத்துல உங்களுக்கு என்ன இருக்கணும், பயம் பக்தி ரெவரன்ஸ் இருக்கணும். அந்த பயபக்தி என்னிடத்துல உங்களுக்கு அங்க இருக்கணும். பாருங்க இந்த பயபக்தி எப்படிதான் தேவன் நமக்கு உள்ள கொண்டு வர முடியும்னா இந்த கட்டளை போட்டாதான் கொண்டு வர முடியும். புரிஞ்சுக்கோங்க, பயபக்தி அப்படி ரெவரன்ஸ்ங்கிறது ஒரு பிரின்சிபல், அது தேவனுக்கும் இருக்கலாம் மனுஷங்களுக்கும் இருக்கலாம் வேற எதுக்கு வேணாலும் இருக்கலாம், சில எதுக்கு வேணாலும் இந்த ரெவரன்ஸ் நம்ம பிரதிபலிக்கலாம். பட் இந்த விஷயம் இந்த இடத்துல அந்த 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 கட்டளையை வந்து தேவனிடத்துல அந்த பயபக்தி இருக்கணுங்கிறது மாத்திரம் தான் சொல். ஆனா இந்த கட்டளை கொடுக்கறதின் மூலம் தேவன் என்னதான் ஸ்ட்ரெஸ் பண்றான் அந்த கொள்கைனா, தேவனாக நீங்கள் ஆராதிக்கிற என்னிடத்துல உங்களுக்கு என்ன வேணும், பயபக்தி வேணும்னா என்ன சொல்றாருன்னா எனக்கு ஈக்குவலாகவோ எனக்கு மேலையோ நீங்க வேற யாரையும் என்ன பண்ணக்கூடாது அங்க ஆராதிக்க கூடாது, நீங்க என்னை மாத்திரமே உங்களுடைய தேவனாக பார்க்கணும்னா நான் ரொம்ப விசேஷம், உங்களுடைய தேவன், அப்ப உங்களுடைய தேவனா நான் இருக்கும் பட்சத்துல என்னிடத்துல உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் வந்து அங்க ரொம்ப முக்கியம். சோ அதான் நான் உங்களுக்கு நம்ம அங்க சொல்றோம், ஒரு கட்டளை தான் கொடுக்குறேன் ஒரு சிம்பிளா, என்னை தவிர யாராவது யாரையும் வணங்காது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் ரொம்ப ஸ்பெஷல். சோ தேவன் அதான் அங்க சொல்றேன், நான் உங்கள் தேவன், உங்களுக்கு நான் தேவனா இருக்க என்னுடைய ஜனங்களா நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னிடத்துல உங்களுக்கு அந்த பயபக்தி அங்க வேணும். சோ இது நம்ம நிறைய வசனங்கள்ல நம்ம பழைய ஏற்பாட்டுல நாம் அங்க பார்க்கிறோம். உதாரணத்துக்கு தாவீது சங்கீதத்துல சொல்லும் போது அதே விஷயத்த சாலமோன் நீதிமொழிகள்ல கூட அங்க சொல்லுவதெல்லாம் பாக்குறோம். நீதிமொழிகள் 1:7 நாம் அங்க பார்க்கிறோம்,
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்.
சோ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், இந்த ஃபர்ஸ்ட் கொள்கை ரெவரன்ஸ் பயபக்தி அந்த முதல் கட்டளையில தேவன் அங்க வைக்கிறார். கண்டிப்பா ஒருத்தருடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு அஸ்திபாரமே இந்த பயபக்தி தான். சோ இது இருக்கும் பட்சத்துல தான் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மற்ற விஷயம் மற்ற பரிணாமங்கள் அங்க இருக்கும் நம்ம பார்க்கணும். சோ அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் அவங்க ஞானத்தினுடைய அங்க ஆரம்பம். இதே விஷயம் அப்போஸ்தலர் பவுல் கூட ஸ்ட்ரெஸ் பண்றாரு, பட் ஒரு நெகட்டிவ் சென்ஸ்ல. வசனம் வாசிங்க நீங்க, அது ரோமர் 1:21.
அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும்.
பாத்தீங்களா இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்ற, அவர்கள் தேவனை அறிந்தும் ஆனா என்ன அவரை தேவன் என்று ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பாக்குறீங்களா. சோ அப்போஸ்தல் பவுல் யாரையோ பத்தி பேசுறார், அவங்க என்ன என்ன தெரிஞ்சிருக்கிறாங்க, அவர்கள் தேவனை பாத்தீங்களா, அவங்க தேவனை அறிஞ்சிருக்கிறாங்க, அறியாதவங்க கிடையாது, அவங்க தேவனை அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனா என்னத்தான் தப்பு பண்ணிருக்கிறாங்க, அவரை தேவன் என்று மகிமை படுத்தல. இப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா, அதான் ரெவரன்ஸ் நாம அவங்க சொல்ல வரோம். பயபக்தினா என்னன்னா இதுதான் அவங்க சொல்றாரு, தேவனை அறிஞ்சு கொள்றதுங்கிறது ஒரு விஷயம், ஆனா தேவனை தேவனுடைய ஸ்தானத்துல வச்சு மகிமைப்படுத்தணுங்கிறது இன்னொரு விஷயம். சோ இவங்க எது செய்துட்டாங்க எது செய்யலங்கிறத அப்போஸ்தல் பவுல் அங்க சுட்டி காமிக்கிறார். அவங்க தேவனே அறிஞ்சிருக்கிறாங்க, தேவன்னா யார், அவருடைய நாமம் என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய பேர் பிரஸ்தாபம் எல்லாம் என்ன அறிஞ்சிருக்கிறாங்க. இன்டலெக்சுவலா அறிவுபூர்வமா தேவன் பத்தி அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த தேவனை தேவனுடைய ஸ்தானத்துக்கே உரிய மகிமையில அவரை கனப்படுத்துறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவனை அறிக்கிறது ஒண்ணு, ஆனா தேவனை அறிஞ்சிருக்க பிரகாரம் அவரை மகிமைப்படுத்துறதுங்கிறது இன்னொன்னு. இந்த ரெண்டாவது நிலைமை தான் ரெவரன்ஸ், அது ரொம்ப முக்கியம். பாருங்க, தேவனை அறிஞ்சு கொள்றது நாம எப்ப பண்ணிட்டோம், இதா கிளாஸ்ல நாம பண்ணிட்டோம். தேவன்னா யார், அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய சர்வ வல்லமை என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, ரெண்டு மணி நேரத்துல ஓரளவுக்கு அந்த ஞானத்தை நாம் வந்துட்டோம். அதே போல நிறைய தேவனை குறிச்சு நம்ம படிக்கும் பொழுது அவர் பற்றி நாம் அறிஞ்சிக்கலாம். ஆனா தேவன் எடுத்து பயபக்தி ஏறெடுக்கணுங்கிறது அது ரொம்ப விசேஷம். அதுக்கு வந்துட்டு ஒரு மாதம் ஒரு கிளாஸ், ஒரு மாதம் ஒரு வருஷம் பட்டாது, அது லைஃப் டைம் வேணும். சோ தேவனை அறிஞ்சிருக்கிற பிரகாரம் அவருடைய ஸ்தானத்துல வச்சு மகிமைப்படுத்தணுங்கிற அந்த சிந்தை அது ரொம்ப டிஃப்ரெண்ட். அதுக்குத்தான் நம்ம வாழ்க்கை முழுக்க போராட போகிறோம். அந்த அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்ம அங்க போராடுறதுக்கு அங்க நம்ம முயற்சி செய்யறோம். அதுதான் நம்முடைய ஜீவ ஓட்டமாவே அங்க இருக்குது. சோ அப்போ அந்த தேவன் ஸ்தானத்துல அவரை வச்சு அங்க மகிமைப்படுத்துறது ரொம்ப முக்கியம். சோ ரெண்டுக்கும் அங்க வித்தியாசம் இருக்கு. சோ இந்த ரெஃபரன்ஸ், இந்த பயபக்தி பிரின்சிபல் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் கட்லயே நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் நீங்க 9 கட்லயே ரொம்ப சொல்லுவோம் பாயிண்ட் டச் பண்ணிட்டு நம்ம அங்க போயிடலாம். சோ பயபக்திங்கிறது அது ஒரு கொள்கை. அது தேவனிடத்துலயும் பயபக்தி நம்ம வெளிப்படுத்தலாம், நம்முடைய ஆசிரியர்கள் இடத்துல பயபக்தி வெளிப்படுத்தலாம், பெற்றோர்கள் இடத்துல அந்த பயபக்தி செயல்படும். இது மாதிரி பரந்து விரிஞ்சு அந்த கொள்கை செயல்படும். ஆனா அந்த அந்த கொள்கை தேவன் மதிக்கிறார். முதல்ல பயபக்தி வேணும் எல்லா விஷயத்திலையும். அந்த கொள்கைய ஜனங்களுடைய இருதயத்துல புகுத்திருக்கு அவர் என்ன பண்றாருன்னா, முதல்ல அந்த பயபக்தி நீங்க யார்கிட்ட காமிங்க, என் இடத்துல நீங்க காமிங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு கட்டளையா பிரதிபலிக்கிறார். என்னை தவிர உங்களுக்கு வேற எந்த தேவனும் அங்க இருக்கக்கூடாது. சோ கட்டளை ஒண்ணு, ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு ஒரு குறுகிய வட்டத்துல அங்க செயல்படுது. அந்த கொள்கையை நம்ம பார்த்தோம்னா பெரிய வட்டத்துல அங்க செயல்படுது. சோ இதுதான் விஷயம், இதுதான் அந்த சப்ஜெக்டினுடைய சாராம்சம். சோ தேவனுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றுக்கும் பின்னணியில அவர் உயர்வா மதிக்கக்கூடிய ஒரு கொள்கை இருக்கு, ஒரு பிரின்சிபல் இருக்கு. அந்த பிரின்சிபல் நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, நாம இன்னைக்கு நாம இந்த ட்ரூத்துக்குள்ள வந்து அங்க பழைய ஏற்பாட்டின் விஷயங்கள், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு அது நிழல் என்று நாம பார்த்தோமோ, அப்பயே சில விஷயங்களுக்கு நம்ம மைண்ட்ல ஒரு ரெஸ்பெக்ட் கம்மியாகும். இப்போ நியாய பிரமாணம் 10 கட்டளைகளுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருதுல, நமக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் தேவன் யார் கொடுத்துட்டா, மான்சீகா இஸ்ரேலர் அப்படித்தான் நாம பாக்குறோம். அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் உண்மைதான் இல்ல நம்ம சொல்ல, ஆனா இப்ப என்ன நம்ம பாக்குறோம்னா அந்த 10 கட்டளைக்கு பின்னாடி ஒரு 10 கொள்கைகள் இருக்கு. தேவன் வச்சிருக்கிறார், அந்த கொள்கைகளை மையமா வச்சுதான் அந்த கட்டளைகளே கொடுத்திருக்காரு. கட்டளை வேணா மாம்சீக இஸ்ரேலர்களுக்கா இருக்கலாம், பட் அந்த கொள்கைகள் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமியில் இருக்கிற அந்த பரிசுத்தவான்களுக்கு ரொம்ப முக்கியம், அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதம். ரொம்ப சிம்பிளா நாம பார்த்தோம்னா அந்த முதல் கட்டளையில இந்த முதல் கொள்கை இருக்கு. அந்த முதல் கட்டளை சொல்லுது, என்னை என்று உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு கட்டளை இடுவதன் மூலம் தேவன் நமக்குள்ள என்ன ஒரு கொள்கை வேறூன்றணும் எதிர்பார்க்கிறாருன்னா பயபக்தி. அது ரொம்ப முக்கியமா அவர் விஷயத்துல அந்த பயபக்தி அங்க இருக்கணும். இப்போ ரெண்டாவது கட்டளைக்கு நாம் அங்க போகலாம்.
மேலே வானத்திலும் கீழே பூமியும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
பாருங்க, ரெண்டாவது கட்டளை தேவன் மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு கொடுக்கும் போது, பாருங்க நான் உங்களுடைய தேவன், நீங்க எனக்காக நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா வானத்துல பூமியில தண்ணியில் இருக்கிற எந்த ஜீவனையும் வச்சு என்ன பண்ணக்கூடாது, விக்கிரகம் செஞ்சு அந்த விக்கிரகத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா இந்த கட்டளை எதை பத்தி பேசுது, விக்கிரக வணக்கம் கூடாது, ஐடல் வர்ஷிப் கூடாது, அவ்வளவுதான் கட்டளை. ஆனா ஐடல் வர்ஷிப் பண்ண வேண்டாம், நீங்க விக்கிரக வணக்கம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதன் மூலம் நமக்கு எந்த கொள்கையில நம்ம வேறுணும்னு தேவன் அங்க எதிர்பார்க்க என்ன பிரின்சிபல் நம்முடைய இருதயத்துல அங்க ஊறணும். என்ன பிரின்சிபல், நான் அந்த வார்த்தை எனக்கு வேற மாதிரி சொல்றதுக்கு புரியல. ஆனா நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பிரின்சிபல், கொள்கை, நீதி ரொம்ப கஷ்டம் தான், ஆனா ரொம்ப அருமையான வார்த்தை. அது இருக்கணும், அந்த அந்த பிரின்சிபல் நம்மளை கட்டி ஆளணும். நம்மளை நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அந்த பிரின்சிபல் வந்து கண்ட்ரோல் பண்ணும், அந்த கொள்கையை நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். சோ நீங்க விக்கிரகம் வணக்கம் செய்யாதீங்க, விக்கிரகம் உண்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவதன் மூலம் என்ன ஒரு கொள்கை நமக்குள்ள வேண்டும் வேறுன்றனும் தேவன் எதிர்பார்க்கிறார்னா சகோதர சகோதரிகளே, மறுபடியும் இதை விளக்கி நாம அவங்க சொல்ல பாருங்க. விக்கிரகம் என்பது கண்ணால் பார்த்து வணங்குவதற்கு ஆராதிப்பதற்காக மனுஷங்க ஏற்படுத்தி கொள்றது. மாம்சீக செயல்கள் நிறைய முறை செஞ்சாங்க. இப்போ தேவன் அப்ப எல்லாம் அவங்களை என்ன பண்ணார், அங்க தணிக்கிறார், பனிஷ் பண்றார், அது நமக்கு தெரியும். இஸ்ரேல் ஜனங்கள் கூட அது செஞ்சாங்க, ஆனா தேவனுக்கு அது பிரியமில்லை. பட் இது எதுக்காக செய்யறதுன்னா, நாங்க வணங்கணும்னா எங்க கண்ணால் நாங்க என்ன பண்ணணும், பார்க்கணும். ஆனா தேவன் சொல்றாரு இல்ல, அந்த மாதிரி எந்த விக்கிரகமும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், உண்டு பண்ண வேண்டாம், அப்படி விக்கிரகம் இல்லாம நீங்க என்னை ஆராதிங்கன்னு சொன்னா அப்ப தேவன் என்னதான் இன்சிஸ்ட் பண்றார், என்னதான் சொல்றார், நீங்க என்னைய பார்த்து ஆராதிக்கணும்னு நான் என்ன பண்ணல, எதிர் பார்க்கல, நீங்க என்னை ஆராதிக்கணும், உங்களுடைய தேவனா, ஆனா எப்படி எப்படி ஆராதிக்கணும், நீங்க பார்க்காம ஆராதி, பார்க்காம ஆராதிக்கணும், என்ன வேணும் உங்களுக்கு, விசுவாசம். ரொம்ப சிம்பிள், நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்டிவ்னா கஷ்டம், ஆனா ரொம்ப நைதா நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். பார்த்துட்டா ஆராதிப்பீங்கன்னா வேண்டாப்பா, அந்த மாதிரி எந்த பழக்கமும் நீங்க வச்சுக்காதீங்க, விக்கிரகம் எல்லாம் வைக்காதீங்க, அதெல்லாம் இல்லாம நீங்க என்ன பண்ணணும், ஆராதிக்கணும்னு சொன்னா தேவன் உண்மையிலேயே நம்ம எந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படணும்னு எதிர்பார்க்கிறாருன்னா, பார்க்காமல் விசுவாசிச்சு தேவனை அங்க ஆராதிக்கணும். அந்த விசுவாசம் பிரின்சிபல், விசுவாசம் அதுதான் அந்த கொள்கை. இந்த விசுவாசம் நமக்குள்ள வேறுன்றணும், அது வேறுன்றணும்னா இந்த கட்டளை அவர் அங்க பிறப்பிச்சே ஆகணும். இந்த கட்டளையை நம்ம கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது நம்மையே அறியாம நமக்குள்ள என்ன இருக்கும், எந்த ஒரு குவாலிட்டி உருவாயிட்டு இருக்கும், எந்த ஒரு பிரின்சிபல் உருவாயிட்டு இருக்கும், விசுவாசம், விசுவாசம். பாத்தீங்களா, சோ தேவன் வந்துட்டு டைரக்டா இப்படி பேசினா அது வந்து நல்லா இருக்காது, நல்லா இருக்காதுன்னு இல்ல, அது சக்சஸ்ஃபுல் ஆகாது. நீங்க எனக்கு பயபக்தியா நடங்க, ஜனங்களுக்கு புரியாது, அதனால இம்பார்ட்டன்ட், நீங்க என் மேல விசுவாசம் வைங்க அவர் அப்படி சொல்லிட்டாருன்னா டைரக்டா புரியாது. அது இன்டைரக்டா அவங்களுக்கு எப்படி தராருன்னா, சில கட்டளைகள் மூலம் தந்தார். ஒரு கட்டளை கொடுக்குறார், அந்த கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்கன்னா தேவன் எதிர்பார்க்கிற குவாலிட்டியில அவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க. சோ என்னை மாத்திரம் ஆராதிங்கன்னா அது தேவனுக்கே உரிய அந்த பயபக்தியில அவரை நம்ம அங்க ஆராதிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருப்போம். என்ன எனக்காக எந்த விக்கிரகம் நீங்க பண்ண வேணாம், இல்ல வேற எந்த விக்கிரமே பண்ணாதீங்கன்னா, கண்களால பார்த்து உணர்ந்து உங்கள் புலன்களால உணர்ந்தவனு நீங்க என்னை ஆராதிக்க வேணாம், விசுவாசத்தினால நீங்க என்னையா ஆராதிங்க. அந்த விசுவாசங்கிற குவாலிட்டி அவங்களுக்குள்ள அவர் அவர் கொண்டு வருவதற்கு அங்க முயற்சி செய்யறார். சோ அப்போ இந்த இரண்டாவது கட்டளை நாம இங்க பார்க்கிறோம். சோ எந்த ஒரு விக்கிரகமும் நீங்க ஏற்படுத்த வேணாம்னா, சகோதர சொத்தப்படுகளே, அந்த கட்டளைக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த கொள்கை என்னன்னா விசுவாசம். சோ ஃபெய்த் பிரின்சிபல் அது ரொம்ப முக்கியம். பாருங்க, இதுதான் மனுஷனுடைய சுபாவம். மனுஷன் எதைத்தான் நம்புவார்னா, அவருடைய ஐந்து புலன்களுக்கு எது வந்து உணர்றாரோ அது மாத்திரம் தான் நம்புவார். பட் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, என்னை வணங்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த சிக்ஸ்த் சென்ஸ் வேணும். அந்த நார்மல் ஃபைவ் சென்சஸ் முக்கியம் இல்லை. சாதாரண ஒரு நேச்சுரல் மனுஷன், சாதாரண ஒரு ஜென்ம சுபாவமான மனுஷன், அவன் எதையாவது ஒன்று நம்பணும் ஏற்றுக்கொள்ளணும்னா அந்த ஐந்து புலன்கள் யூஸ் பண்ணுவார். இப்போ தேவன் தன்னுடைய ஜனங்கள் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஆறாவது சென்ஸ் யூஸ் பண்ணுங்க, விசுவாசம் யூஸ் பண்ணுங்க. நீங்க அந்த விசுவாசத்துல நீங்க என்னை நீங்க ஆராதிக்கணும். சோ அதுதான் தேவன் அவருடைய ஜனங்கள் கிட்ட அங்க எதிர்பார்க்கிறார். சோ அப்போ முதல் கட்டளை முன்வைக்கிற கொள்கை பயபக்தி, ரெவரன்ஸ். இரண்டாவது கட்டளை முன்வைக்கிற கொள்கை விசுவாசம். மூணாவது கட்டளை நாம் வாசிக்கலாம் ஏழாம் வசனத்துல,
உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக.
சோ இந்த கட்டளை நாம எப்படி புரிஞ்சிடுறோம் அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. எப்படி நாம புரிஞ்சிருக்கிறோம், அதாவது தேவனுடைய அந்த மகிமையுள்ள நாமத்தை அனாவசியமாக நம்முடைய வாய்கள் என்ன பண்ணக்கூடாது, நாம உச்சரிக்க கூடாது. தப்பில்ல, கரெக்ட். ஆனா வெறும் இதுக்காகத்தான் இந்த கட்டளை கொடுத்துருப்பாரா, தேவனுடைய நாமத்தை வீண்ல வழங்குறதுன்னா ஜஸ்ட் பை ஸ்பீச்சா, வெறும் வார்த்தைகள்ல வீண்ல வழங்குறதா இருக்குமா, நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா கண்டிப்பா இல்ல. அதுக்குன்னு ஒரு பிராடர் சென்ஸ்ல தேவன் அங்க பேசுறாரு, பறந்து விரிஞ்ச பார்வையில கூட அவங்க பேசுறாங்க. ஒரு ஆழமா நெருக்கம் கூட இருக்குது. தேவனுடைய நாமத்தை வீண்ல வழங்காதிருப்பாயாக அப்படின்னா இது என்ன, எப்படி நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்கலாம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட தேவன் வச்சுட்டு அந்த தொடர்பு பார்க்கும். எப்படி சொல்றாருன்னா, வசனம் வாசிங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட தான் வச்சிருந்த தொடர்பு பத்தி எரேமியா 3:14 எரேமியா 3:14
சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒரு ஒருவனும்.
சோ நான் உங்கள் நாயகர். இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட அவர் பேசும் போது ஒரு இடத்துல ஒரு விதத்துல அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் உங்கள் நாயகர். அதாவது இஸ்ரேல் ஜனுக்கும் தேவனுக்கும் கணவன் மனைவி உறவு மாதிரி அங்க அவர் அங்க சொல்றார். சோ அப்போ என்னன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி அப்படின்னா திருமணத்துக்கு முன் அவங்க ஆண் பெண் தான், ஆனா ஒரு திருமணத்துக்கு பின் கணவன் மனைவி. மனைவிக்கு பின்னால யாருடைய பெயர் அங்க சேர்ந்துரும், கணவனுடைய பெயர் சேர்ந்துரும். இப்ப இது நேச்சுரல் விஷயம், இயற்கையான விஷயம். பாருங்க, இப்போ அந்த மனைவி கணவனுடைய பெயரை வீணில் வழங்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, தான் யாருடைய பெயரை தரிச்சிருக்கிறாங்களோ அந்த நாமத்துக்கே உரிய குவாலிட்டி இவங்க என்ன பண்ணணும் தன்னுடைய வாழ்க்கையில. இது எல்லா கணவன் மான்களும் எதிர்பார்த்திருக்கா இல்லையா? கண்டிப்பா சுயசோதேசம் தான் தெரியல, பட் இது ஃபேக்ட். இப்போ திருமணத்துக்கு பின் நிறைய குடும்பங்கள்ல ஏன் பிரிய வரும்னா அந்த ஒரு விஷயம், கணவன் சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு ஒரு நிலையில இருக்கலாம், ஆனா தனக்கு மனைவியா வந்தவங்க தன்னுடைய நிலைக்கு அந்தஸ்துக்கு உரிய வகையில நடக்க தெரியாதவங்களா இருக்கிறதுனால என்ன ஆயிடும், அந்த அந்த ஒரு அந்த பந்தமே கேள்விக்குள்ளாயிடும். சோ இது வந்துட்டு ஒரு ஒரு உண்மை என்னன்னா, தான் யாருக்கு கணவனா ஆயிருக்கிறோமோ அவருடைய பேருக்கு எந்த ஒரு வகையிலையும் கெட்ட பேரோ அவமதிப்போ வந்திடாத அளவுக்கு இவங்களுடைய சொல் செயல் எல்லாமே சமுதாயத்துல அங்க இருக்கணும். சோ இதுதான் விஷயம். நம்ம சொல்லிட்டோம்னா ஒரு கணவனுடைய நாமத்தை வீண்ல வழங்காம இருக்கிறதுனா என்னன்னா, அந்த நாமத்துக்கு அவருடைய பேருக்கு எந்த ஒரு விதத்திலயும் என்ன ஆயிடக்கூடாது, அவமானமோ அவமரியாதையோ வந்துடக்கூடாது. அப்படி வராத அளவுக்கு மனைவி தன்னுடைய வாழ்க்கையில அங்க நெறிமுறைகள் தவறாம அவங்க அங்க நடந்து பார்க்கணும். இது ஒவ்வொரு மனைவிக்கும் இருக்கிற அந்த கடமை. அப்போ தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட அதை எதிர்பார்த்தார், நீங்க என்னுடைய நாமம் தரிச்சிருக்கிறீங்க, அப்போ என்னுடைய நாமத்தை வீணில் வழங்குவதுன்னா என்னவா இருக்கும்னா, பாருங்க, என்னுடைய நாமத்தை தரிச்சு என்னுடைய ஜனங்களா இருந்துட்டு ஆனா என்னுடைய ஜனங்கள் போல நீங்க செயல்படலைன்னா அது மற்றவங்களுக்கு முன்னே என்னுடைய நாமத்தை எப்படி இருக்கும், வீண்ல வழங்கினது பிரகாரம் இருக்கு. இது மாம்ச இஸ்ரேல் ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு நம்ம சொன்னோம்னா, கண்டிப்பா நாம் மனவாட்டி, நாம் நமக்கு மனவால் கற்றாகியா இயேசு கிறிஸ்து. பாருங்க, இப்போ அவருடைய நாமம் நம்முடைய நாமத்துக்கு பின்னால அங்க இருக்கு. சோ இப்போ ஃபாலோயர்ஸ் ஆஃப் கிறிஸ்ட், கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு அந்த அவருடைய நாமத்தை நாம இங்க சுமந்து கொண்டு இருந்தோம்னா, அது வீண்ல வழங்காதிருப்பதுன்னு என்னன்னா, நம்ம என்ன பேரை நம்ம தரிச்சிருக்கிறோமோ எல்லாம் கவனிச்சிட்டீங்கன்னா புரிஞ்சிடும், யார் பேரை தரிச்சிருக்கிறோமோ அந்த பேருக்கே உரிய கனத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன பண்ணணும், அங்க ஏறெடுக்கும். ஒருவேளை ஏறெடுக்க தவணம்னா அதுதான் அந்த நாமத்தை வீண்ல வழங்குறதுக்கு அடையாளம். சோ அது நமக்கு ரொம்ப கிளியரா சொல்லலாம், ஃபாலோயர்ஸ் ஆஃப் கிறிஸ்ட்னா கிறிஸ்தேசனுடைய சீஷர்கள் என்று நம்ம சொல்லிட்டோம்னா, அவங்க எப்படி இருக்கணும்னு சில நிபந்தனைகள் அங்க இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில, அவங்களுடைய சிந்தையில, அவங்களுடைய பேச்சுல, அவங்களுடைய செயல்பாடுகள்ல. சோ அந்த சிந்தை பேச்சு செயல்பாடுகள் அந்த கிறிஸ்துவுக்கே உரியவைகளா இல்லாட்டி என்ன அர்த்தம் தெரியுங்களா, அந்த அவருடைய பேரை வெறுமனே தரிச்சிருக்கிறீங்க, ஆனா உண்மையிலேயே உங்க லைஃப்ல என்ன இல்ல, அந்த கிறிஸ்துவுக்கே உரிய குணலட்சணங்கள் அங்க இல்ல. இப்ப இது எதுக்கு அடையாளம்னா, அவரோட பேரை சும்மா வெயில நாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வீணா யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா ஒழியோ ஆத்மார்த்தமா இல்ல, உள்ளார்ந்து அங்க யூஸ் பண்றது இல்ல, அதுதான் விஷயம். சோ இப்ப நமக்கு ஒரு வகையில நாம தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய பேரும் நம்ம பேருக்கு பின்னாடி இருக்கு, கர்த்தர் இயேசுனுடைய மனவாட்டிகள் அவருடைய பேரும் நமக்கு பின்னால அங்க இருக்கு. இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன், இப்பேற்பட்ட கர்த்தர் இயேசு நம்முடைய மனவாளன் அப்படின்னு தரிச்சிருக்கும் பொழுது கண்டிப்பா நாம இந்த நாமத்தை வீண்ல வழங்குறது எதுவா இருக்கும்னா, அந்த தேவனுக்கே உரிய ஜனங்களா நாம நடந்து கொள்ளலைனா, பை ஆக்ஷன்ஸ் நம்முடைய கிரியைகளை நாம செய்யலைனா, சகோதர சகோதரிகளே அதுதான் என்ன வரும்னா, அந்த நாமத்தை வீண்ல வழங்குறதாக அங்க இருக்கும். சோ பாருங்க, இது வந்து ஒரு பிராடர் சென்ஸ்ல வருது. நம்ம ஜஸ்ட் எப்படித்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், வீண்ல வழங்காதிருப்பாயாகனா ஜஸ்ட் நம்ம வாயில தேவையில்லாம ஒரு பேரை உச்சரிக்க கூடாது. அது கூட கரெக்ட் தான், அது இல்லைன்னு நம்ம சொல்ல, பட் டு செகண்ட் நெக்ஸ்ட் ஒரு அளவுக்கு அது கரெக்ட் அந்த லெவல். ஆனா அது ஆழமா நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, தேவனுடைய நாமம் நம்ம தச்சிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளை கர்த்தரேசுவின் நாமம் தச்சிருக்கிறோம், அவருடைய மனவாட்டின. அப்போ தேவனுக்கே உரிய குணலட்சணங்கள் நம்ம இடத்துல இருக்கணும், கர்த்தரேசுக்கே உரிய குணலட்சணங்கள் நம்முடைய வாழ்க்கையில அங்கு காணப்படணும். சோ இதுதான் நாம பார்க்கிறோம், அந்த நாமத்தை வந்து கனப்படுத்து. ஒருவேளை அப்படி நம்ம வாழலைனா அது வந்துட்டு அங்க அதை வீணிலே வழங்குவதற்கு அடையாளமாக அங்கிருக்கும். சோ அப்போ இன்னும் நம்ம கொள்கை பத்தி பேசல. அப்ப இந்த கட்டளை, மூணாவது கட்டளை கொடுக்கிறார், என்னுடைய நாமத்தை நீங்க வீணிலே வழங்காதிருப்பாயாகனு. அவர் என்ன கொள்கை சொல்றாருன்னா, என்னுடைய பேரை நீங்க தரிச்சுட்டு கிறிஸ்தவன் சொன்னீங்கன்னா அந்த பேருக்கு உண்மையா என்ன பண்ணுங்க, நீங்க நடங்க. சோ இங்க அந்த கொள்கை என்னன்னா சின்சரிட்டி சொல்லலாம், உண்மை. தேவனுடைய ஜனங்கள்னு சொல்லிட்டா ஜனங்கள் போல இருங்க, அவ்வளவுதான். கிறிஸ்தவனுடைய மனவாட்டின்னு சொல்லிட்டா மனவாட்டி போல இருங்க, சொன்ன பேருக்கு உண்மையா இருங்க. அந்த உண்மை இருக்கட்டும், உங்களுக்கு சின்சரிட்டி வேணும். தேவன் விஷயத்துல அது வேணும், அதுதான் அந்த உண்மைங்கிற அந்த கொள்கை. என்னுடைய ஜனங்கள் தான் சொல்றீங்க, அப்படி எந்த காரணம், என் ஜனம்னு சொல்லிட்டு பொய்யா நடந்துக்க வேணாம். சோ இது நமக்கு ஆழமா சிந்திச்சோம்னா இது என்ன பாயிண்ட் வருதுன்னா, சகோதர சகோதரிகளே, நம்முடைய கான்சன்ட்ரேஷனை நிறைவேற்றுவதன் நமக்கு இருக்கக்கூடிய அந்த சேலஞ்ச். கர்த்தர் இயேசுனுடைய மனவாட்டி அவருடைய அடிச்சவர்கள் பின்பற்றி நடக்கிறோம் நம்ம சொல்லியிருக்கோம்னா, அந்த கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்துட்டு அங்க நிறைவேற்றியே அங்க ஆகணும். அப்ப பாருங்க, இன்னைக்கு நமக்கு மத்தியில வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் நிறைவேற்றணும்னு சொல்றது அது ஒரு 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 பிரயோஜனம் உள்ள ஒரு பாயிண்டா இருக்காங்க. ஏன்னா நாம் எல்லோருமே அர்ப்பணிச்சிருக்கோம் ஒரு ஒரு பாயிண்ட்ல தேவன் கிட்ட. ஒருவேளை இப்போ அர்ப்பணிச்சு அந்த மாதிரி பலியும் ஜீவியம் வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில நம்ம சொன்னா என்னதான் சொல்ல விரும்புறோம்னா, கண்டிப்பா நாம நம்மளுடைய அந்த ஜீவியத்தை பலி பீடத்தின் மேல வச்சிருக்கிறோம், எல்லாரும் வச்சிருக்கிறோம், யாரும் வைக்காம இல்லை. சோ பலிபீடத்தின் மேல நம்ம பலி வச்சிருக்கிறவங்க கிட்ட வந்து என்ன சொல்லக்கூடாது, பலி வைங்கன்னு சொல்லக்கூடாது, சொன்னா வேறதான் சொல்லணும், வச்ச பலி எடுக்க வேண்டாம் கடைசி வரைக்கும். அந்த பாயிண்ட் தான் நம்ம அங்க சொல்லுவோம். சோ நம்ம பலி வச்சிருக்கிறோம் பலிபீடத்தின் மேல, பட் அதை நம்ம எடுத்துட வேண்டாம். முற்றிலும் அது பலிபீடத்திலேயே அது எரிஞ்சு முடியணும், அது வரைக்கும் நாம இருக்கணும். ஒருவேளை இந்த புதிய வருடத்தினுடைய ஒரு இந்த முதல் நாள்ல இந்த ரெசல்யூஷன் ஒன்று எடுக்கணும், இந்த ஒரு தீர்மானம் எடுக்கணும். கண்டிப்பா தேவன் ரொம்ப தயவா கடந்த வருடங்கள் முழுக்க பாருங்க, இன்னைக்கு மணால எவ்வளவு அருமையான அந்த வார்த்தைகள் சொல்லுங்க, நேற்று மணாலும் இப்போ தயவா நடத்திட்டு வந்துட்டோம். நாம இன்னும் நிர்மூலமாக இருக்கிறது தேவன் செய்த கிருபை. இன்னொரு புதிய வருடம் சேம் ஜலத்துல அதே வைராக்கியத்துல நாம அங்க ஓடணும். சோ இந்த மூன்றாவது கட்டளை உண்மை என்ற கொள்கையின் அடிப்படையில் அங்க செயல்படும். சோ தேவன் அவருடைய ஜனங்கள் தனக்கு உண்மையா இருக்கணும்னு கொடுத்துருப்பாரு எல்லா விஷயத்தையும். சோ நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னா அவருடைய பிள்ளைகள் போல நடக்கணும். கர்த்தரேசுவோடைய மனவாட்டினா அவருடைய மனவாட்டி எப்படி இருப்பாங்களோ இந்த பூமியில அப்படி இருக்கும். அதுதான் அந்த பேரை தரிச்சுட்டு அந்த பேருக்கு உண்மையா இருக்கிறதுக்கு அடையாளம். சோ இந்த மூன்றாவது கட்டளை, அதாவது என்னுடைய நாமத்தை நீங்க வீணிலே வணங்காது இருப்பாயாகன்னு சொல்லும் பொழுது உண்மை, இந்த பிரின்சிபல் ஆஃப் சின்சரிட்டி பத்தி அங்க பேசுவதை நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. நாலாவது கட்டளை நாம் வாசிக்கலாம், எட்டாம் வசனம்.
ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக.
ரொம்ப சிம்பிள், ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு கட்டளை இது. கர்த்தர் இயேசு பூமியில வந்த போது இந்த கட்டளையை சொல்லியே அவர் ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. ஏன்னா கட்டளை இது, ஓய்வுனால நீங்க என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக ஆசரிங்க. கர்த்தர் இயேசு அங்க கோதுமை எடுத்துட்டு கையில இப்படி கோய்கிட்டா உடனே வந்துடுவோம், நீங்க ஓய்வு நாள்ல போய் இப்படி பண்றீங்களே. அவர் போயிட்டு யாரையாவது சீக்காளி குணப்படுத்திட்டா அங்கேயும் வந்துட்டு அங்க அவங்க சொல்லுவாங்க. சோ கர்த்தர் இயேசுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்தாங்க இந்த கட்டளையின் அடிப்படையில். ஆனா இது கூட ஒரு கட்டளை தேவன் சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்கள் ஓய்வுனால பரிசுத்தமா ஆசரிங்க ஒரு கட்டளை. ஆனா இந்த கட்டளைக்குள்ள போய் பார்த்தோம்னா ஒரு கொள்கை வச்சிருக்கிறார் தேவன். அப்படி ஓய்வுனால பரிசுத்தமா ஆசரிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள இந்த தன்மை வளரும். அது என்ன தன்மை, அது என்ன கொள்கை, அதுதான் நாம அங்க பார்க்கணும். ஆனா கர்த்தர் இயேசு அங்க இந்த அவர்கிட்ட நிறைய பேர் வந்து பரிசேயர் சதுசேயர் அவர் அவ்வப்போது அந்த ஓய்வு நாள் கட்டளையை வந்துட்டு மீறினதாக சொல்லும் போது அவங்க பேச்சுக்கெல்லாம் அவர் புதுசாக வைக்கிறாங்க ஒரு சந்தர்ப்பத்தில். எங்கெல்லாம் மார்க்ல 2 அதிகாரம் 27 வசனம் வாசிங்க.
பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படுகிறது, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்படுகிறது.
ஆமாம், சோ அப்போ இப்படித்தான் அவங்களுடைய வாய் வந்து அவரு அங்க அடைக்கிறார், சரிங்களா? ஓய்வு நாள் தான் மனுஷனுக்கு வந்திருக்கு, மனுஷன் மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள், ஓய்வு நாளுக்காக மனுஷன் இல்லை என்று அங்க சொல்லிடுற. சோ மனுஷங்க தேவனுடைய சிருஷ்டிக்கு எவ்வளவு முக்கியம் சொல்ற. சரி, ஆனா இந்த ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிக்கிறதுனா என்ன எக்ஸாக்டா? ஏன் நம்ம இந்த கேள்வி கேட்கறோம்னா, பாருங்க, புதிய ஏற்பாட்டின் காலத்துல கர்த்தர் இயேசு இருந்த போது அங்க இருந்தவங்க யாருக்கும் அது தெளிவு. இந்த ஓய்வு நாள் கட்டிலேயே பரிசேசத்தை ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்துட்டு போனாங்க. எதுவுமே செய்யக்கூடாது. நீங்க அவங்களுடைய வேற சில சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஓய்வு நாள்ல ஒரு வீடு தீப்புரிஞ்சு எரிஞ்சிச்சுன்னா அதுல ஒரு மூணு பேர் கருகி சாகுறாங்கன்னா காப்பாற்றல, நான் விட்டுடுங்க. அது அந்த லெவலுக்கு அவங்க எக்ஸ்ட்ரீமா எடுக்கிறாங்க. பட் இதுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். ஓய்வு நாள பரிசுத்தமா அனுசரிக்கணும்னா எந்த ரீதியில? கர்த்தர் இயேசு ஓய்வு நாள் கட்டிலையும் மீறவே இல்லை. ஆனா அவர் சில காரியங்கள் செஞ்சார். ஆனா அவர் செஞ்ச காரியங்கள் அந்த ஜனங்களுக்கு பிடிக்கல. அப்போ அது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னா, ஒரு ரெண்டு முரண்பட்ட வசனங்கள் இருக்கு. அந்த முரண்பட்ட வசனங்கள் எடுத்து நாம பார்த்தோம்னா புரிஞ்சிடும். ஒன்னு தேவன் சொல்றது, இன்னொன்னு கர்த்தர் இயேசு சொல்ற வசனம். தேவன் சொல்றார் ஒரு வசனம் வாசிங்க, யோவான்ல 5:17. இல்ல, தேவன் சொன்ன வசனம் இல்ல. ஆனா உங்களுக்கு தெரியும் அது. தேவன் 6 ஷிப்டி பின் வேலை செஞ்சுட்டு 7வது என்ன பண்ணார்? ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்த நாள் உங்களுக்கு தெரியும், இந்த 7000 ஆண்டுகள். தேவன் என்ன சொல்றார்? நான் என்ன பண்ணிருக்கிறேன்? ஓய்ந்திருக்கிறேன். ஆனா கர்த்தர் இயேசு என்ன சொல்றார் தேவன் பத்தி? யோவான் 5:17 வாசிங்க. பாருங்க, என் பிதா இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? முரண்பாடு தெரியுதா? ஒரு கான்ட்ரடிக்ஷன் தெரியுதா உங்களுக்கு? தேவன் என்ன சொல்றா, இல்ல நான் என்ன பண்ணிருக்கிறேன் இந்த 7000 வருஷத்துல? நான் ஓய்ந்து இருக்கலாம், எந்த வேலையும் செய்யல. பட் கர்த்தரேஸ் என்ன சொல்றார்? இல்ல இல்ல, என் பிதா என்ன பண்ணிருக்கிறார் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறார்? அவர் கிரியேட்டா செஞ்சிட்டு இருக்கிறார். பிதா சொல்றாரு நான் ஓய்ஞ்சிருக்கிறேன். மகன் சொல்றாரு இல்ல, அப்பா இன்ன வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறார்? வேலை செஞ்சிருக்கிறார். ஆனா ரெண்டுமே உண்மைதான். ரெண்டு பேரும் போய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதா சொல்ற சொல்றதுபடி அவர் கூட ஓய்ந்து தான் இருக்கிறாரு. ஆனா குமாரன் சொல்கிறபடி அவர் என்ன போயிருக்கிறார்? அப்போ வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறார். என்ன அர்த்தம் ஆகுதுல இந்த ரெண்டு வசனங்கள்லயே? ஓய்வு நாள்ல சில வேலைகள் நியாயமா செய்யலாம், புரியுதுங்களா? அப்படி செஞ்சுட்டோ அந்த ஓய்வு நாள் என்ன பண்ணலாம்? நாம பரிசுத்தமா ஆசரிக்கலாம். அந்த விஷயம் தான் எப்படின்னா, அது நம்ம அங்க இது நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு வசனம் நீங்க வாசிங்க, இது மெயின் ஏசாயா 58:13-14. சோ ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிக்கிறதுனா எப்படி, என்ன காரியம் செய்யலாம் அங்கீகரிக்கப்படும், என்ன காரியம் செய்யக்கூடாது? சோ அதை நாம அங்க புரிஞ்சுக்கணும். வசனம் வாசிங்க.
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின் படி நடவாமலும்.
பாருங்க, இதோ போதும், இதுவே போதும். அந்த வசனம் முழுக்க நீங்க படிக்கணும். ஆனா கிளியரா சொல்றாரு ஓய்வு நாள்னா என்ன, அந்த ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிக்கிறதுனா என்ன. மறுபடியும் வாசிங்க.
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில்,
என்னுடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள்ல
உனக்கு இஷ்டமானதை செய்யாத,
என்ன பண்ண வேணாம் நீங்க? உனக்கு இஷ்டமானபடி நீங்க என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். ஏன்னா அது யாருடைய நாள்? முன் பார்த்துல சொன்னார், என்னுடைய பரிசுத்த
நாள்,
என்னுடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள்ல நீங்க உங்களுக்கு இஷ்டமானபடி என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். உங்களுடைய வழிகளின்படி என்ன பண்ண வேண்டாம், நடக்க வேண்டாம். சோ அப்போ தேவன் எப்படித்தான் நடக்கணும்னு சொல்றார்? அது என்னுடைய பரிசுத்தமாகி ஓய்வுனால், ஒருவேளை நீங்க நடந்தா யாருக்கு பிரியமா தான் நீங்க நடக்கணும்? யாருடைய இஷ்டப்படித்தான் நடக்கணும்? யாருடைய வழியின்படித்தான் நடக்கணும்? அந்த நாளுக்கு யாரு அதிபதியா இருக்கிறார்? தேவன் அதிபதியா இருக்கனால அவருக்கு அங்க சித்தமானது, அவருக்கு இஷ்டமானபடி அவருடைய வழிகள்ல அங்க நடக்கணும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, சோ கர்த்தரேஸ் இந்த ஒரு ரீதியில தான் அவர் ஓய்வு நாள அனுசரிச்சுட்டு வந்திருந்தார். அதாவது கர்த்தரேசு ஓய்வு நாள செஞ்ச விஷயங்கள், சில காரியங்கள் செய்யறார். ஆனா அந்த காரியங்கள் யாருடைய சித்தத்தின்படி அமைஞ்சிருக்குது? தேவனுடைய சித்தத்தின்படி அமைஞ்சிருக்கிறதுனால அவர் கிரியை செஞ்சது ஓய்வு நாளேவே இருந்தாலும் கூட அது தப்பு இல்ல. ஆனா இதுதான் இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் யார் கஷ்டப்பட்டாங்க? பரிசேயர், சதுசேயர். உதாரணத்துக்கு அவர் வந்துட்டு அந்த ஒரு முடவனை வந்து ஓய்வு நாள என்ன பண்றாரு, குணப்படுத்துறாரு. குணப்படுத்தின உடனே பரிசேர் சபிசேர் வந்துட்டு நீங்க ஓய்வு நாள் கட்டளை மீறிட்டீங்க. இன்னைக்கு எந்த வேலையும் நீங்க செய்யக்கூடாது, ஆனா அவர் என்ன போயிருக்கிறீங்க நீங்க குணப்படுத்திருக்கீங்க. அப்ப கர்த்தர் இயேசு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா வசனம் வாசிங்க, லூக்கா 14:5.
அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொன்ன அவர்களால் கூடாமற் போயிற்று.
பாருங்க எப்படி அங்க அவங்களுடைய பேச்சு அடக்கிறாருன்னா, நான் ஒரு மனுஷனை குணப்படுத்தினேன், நீங்க தப்புன்னு சொல்றீங்க. சரி, நான் கேக்குற கேள்வி, ஒருவேளை ஓய்வு நாள்ல உங்க எருது கீழே விழுந்துச்சு தூக்கி விடுவீங்களா விட மாட்டீங்களா? கேட்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தூக்கி விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவர் கத்திரியாசு எப்படி செக் இருக்கிறாருன்னா, பாருங்க நீங்க மிருகத்தின் மேலே அன்பு செலுத்துறீங்க, அது உங்கள் பார்வைக்கு என்னவா இருக்கு, நல்ல நியாயமாப்படுது. நான் தேவனுடைய சாயல்ல சிஷ்டிக்கப்பட்டா மனுஷனை நான் குணப்படுத்துறேன், அது உங்களுக்கு தப்பா ஓய்வுனால நான் செய்யறது. ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நாங்க வந்து தப்பா பேசிட்டு இருக்கிறோம், ரொம்ப சைலண்ட் ஆகிடும். ஆனா உண்மையில இதுல என்ன கருத்து இருக்குன்னா, பாருங்க இப்ப நம்ம ஒரு 2 வருஷம் போச்சு, தேவன் சொல்றார் நான் ஓய்வு இருக்கிறேன், ஆனா கத்திரேசு சொல்றார் இல்ல தேவன் ஓயில, அவர் இன்ன வரைக்கும் என்ன போயிட்டு இருக்கிறார், கிரியை செஞ்சிட்டு இருக்கிறார். ஸோ அப்போ தேவன் நியாயமா என்ன பண்றாருன்னா, அந்த ஓய்வு நாள்ல ஒரு கிரியையும் செய்யறார், ஆனாலும் கூட அவர் எப்படி தான் இருக்கிறார், ஓய்ந்து தான் இருக்கிறார். ஸோ அது என்னது கிரியைனா, பாருங்க அந்த எருது குறிக்குது விழுந்து போன மனுக்குலம். ஸோ இந்த விழுந்து போன மனுக்குலத்தை தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கார், இந்த 7வது நாள்ல எழுப்பிட்டு நிற்க வைக்கிறக்கும் அதே மனுக்குலத்துலேருந்து ஒரு புது சிஃப்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அவர் அங்க செஞ்சுட்டு இருக்காரு. இது அவருடைய சித்தம், அந்த சித்தத்துக்கு விரோதமா அவர் ஒருபோதுமே அங்க செயல் செய்யப்பட்டதில்லை. ஆனா இதுதான் அந்த விஷயம். சோ தேவன் அங்க நியாயமான விஷயம் தான் செஞ்சுட்டு இருக்க, பட் நம்மையே இதெல்லாம் பாக்கணும்னா சகோதர சகோதரிகளே, இது ஒரு கட்டளை, ஓய்வு நாள நீங்க பரிசுத்தமா ஆசரிங்க. சோ அப்ப அந்த ஓய்வு நாள்ல பரிசுத்தமா ஆசரிக்கிறதுன்னு என்னன்னு தான் நம்ம புரிஞ்சுட்டோம்னா, ஏசாயா 58வது அதிகாரத்தின் மூலம் தேவனுக்கு பிரியமானது, அவருக்கு உகந்தது, அவருக்கு இஷ்டமானது, அவருடைய வழிகள்ல தான் நாம அங்க செயல்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுய விருப்பு வெறுப்புகள் முற்றிலும் என்ன பண்ணிருந்தாமோ விட்டுடணும். இதுதான் இந்த ஓய்வு நாள் பரிசுத்தமா ஆசரிக்கும். அப்போ இந்த ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிங்க, அல்ல எல்லாத்தையும் வேற மாதிரி சொன்னா, இந்த ஓய்வு நாள எனக்கே உரிய நாளா நீங்க ஆசரிங்கன்னு சொல்லுவதின் மூலம், அந்த கட்டளையின் மூலம் தேவன் என்ன கொள்கை அவர் கொடுக்கிறாருன்னா, சுயநலம் இல்லாதவங்களை அந்த நாள்ல என்ன பண்ணுங்க, நீங்க செயல்படுங்க. சுயநலத்துக்காக நீங்க என்ன பண்ண வேண்டாம், செயல்பட வேண்டாம். அதுதான் அட்லீஸ்ட் அந்த ஒரு நாள் சுயநலத்தவர்களா வாழ்ந்து பாருங்க, அந்த ஒரு நாள் எனக்காக மாத்திரம் நீங்க என்ன பண்ணுங்க வாழ்ந்து பாருங்க. சோ ஒரு ஸ்ட்ராங் பிரின்சிபல் அவர் பேசுறார். சோ செல்ஃப்லெஸ்னஸ் அதான் நாம சொல்லலாம், சுயநல மற்ற தன்மை. இதுதான் அந்த 4வது கட்டளை வெளிப்படுத்தக்கூடிய 4வது கொள்கை. பாருங்க இவ்வளவு கஷ்டம் நாம சொல்லித்தான், அந்த சுயநல மற்ற தன்மை மனுஷனுக்குள்ள வரணும்னா தேவன் இப்படி எல்லாம் கட்டளை போடணும். அது எப்படி போடணும்னா, 6 நாள் என்னமோ பண்ணிட்டு போ, அட்லீஸ்ட் ஒரு நாள்ல முதல் முதல்ல எனக்காக வாழ்றதுக்கு முயற்சி பண்ணி அதன் மூலம் உனக்குள்ள செல்ஃப்லெஸ்னஸ் நீ வளர்த்துக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. ஸோ அதுதான் தேவன் அங்கே சொல்றாரு. ஸோ 4வது கட்டளை, ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிங்க என்று சொல்லும் போது, தேவன் அதன் மூலம் நமக்குள்ள வேறொன்றை செய்யக்கூடிய அந்த தன்மை குணலட்சணம் அல்லது கொள்கை பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம்னா, த பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப்லெஸ்னஸ், சுயநலம் இல்லாம தேவனுக்கு என்று அங்க இருக்கும். ஸோ இது நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா அங்க அப்ளை ஆகும். பாருங்க நாம கூட ஒரு ஓய்வு நாள்ல தான் இருக்கிறோம், ஒரு இலைப்பாறுதல்ல தான் நாம் இருக்கிறோம். ஆனா இப்ப நாம யார் சித்தத்தின்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்முடைய சித்தத்தின்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேவனுடைய சித்தத்திற்கே அர்ப்பணிச்ச ஜனங்களா நாம் அங்க இருக்கிறோம். அந்த செல்ஃபிஷ்னஸ் சுயநலம் எந்த ஒரு விதத்திலையும் அங்க வெளிப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. நாம அண்டர் ரெஸ்ட்னா, ஒரு ஒரு இலைப்பாறுதல் இருக்கணும்னா, ஒரு ஓய்வுல இருக்கிறோம்னா, இதை கூட நாம பரிசுத்தமா இங்க அனுசரிக்கணும். நம்ம வகை நம்மளுடைய வாழ்க்கையில் அது யாருக்காகவே இருக்கணும்னா, முழுக்க முழுக்க தேவனுடைய சித்தத்திற்காக. அதான் விஷயம், மேலோட்டமா கட்டளைகள் மாம்சீக இஸ்ரேலர்களை கட்டுப்படுத்திட்டு இருந்துச்சு, ஆனா அதற்கு பின்னணியில இருக்கிற அந்த கொள்கைகள் பார்த்தோம்னா, அந்த பிரின்சிபல்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய இஸ்ரேலர்களையும் கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவா அங்க அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம அங்க பார்க்கணும். ஸோ இப்போ இந்த முதல் 4 கட்டளைகள், என்ன நான்கு கட்டளைகள்? என்னையன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்ங்கிறதின் மூலம் ரெவரன்ஸ் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். நெக்ஸ்ட் என்ன சொல்றார்? எந்த ஒரு விக்கிரகத்தையும் நீங்க உண்டு பண்ண வேண்டாம்னு சொல்லும் போது த பிரின்சிபல் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ், அந்த விசுவாசம் இருக்கணும். அப்புறம் மூணாவது என்ன சொல்றார்? என்னுடைய நாமத்தை நீங்க வீண்ல வழங்காதிருப்பாயாகணும். அது பிரின்சிபல் ஆஃப் சின்சரிட்டி, உண்மை தேவனிடத்தில் இருக்கணும், சொன்னது சொன்னது பிரகாரம் அங்க இருக்கணும். நாலாவது என்ன சொல்றார்? ஓய்வுனால பரிசுத்தம் ஆசனிங்க கொண்டு சுயநலமற்ற தன்மை, செல்ஃப்லெஸ்னஸ் அது சொல்றார். இந்த நான்குமே ஒரு தனி ரகம் பத்து கட்டளையில. என்னன்னா இந்த நான்கு கட்டளைகளும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவுல நாம நினைவில் வைக்க வேண்ட கொள்கைகள். இந்த நான்கு கட்டளைகளும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவு, அந்த உறவுல நாம் நினைவுல வைக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பத்தி தான் அங்க பேசுச்சு. சோ அடுத்து நாம ஒரு அஞ்சு பார்க்க போறோம். அந்த அஞ்சுமே மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவுல நாம நினைவுல வைக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் பத்தி அங்க பேசுது, மனுஷனுக்கும் மனுஷனுக்கும். சோ முதல் நான்கு கட்டளைகள் சொல்லும் போது மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுல நாம நினைவில் வச்சு கீழ்படிய வேண்டிய சில கொள்கைகளை பற்றி பேசுச்சு. ஆனா அடுத்த ஐந்து சொல்லும் பொழுது அது மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவுல நாம் நினைவில் வைக்க வேண்டியது. சோ இது நாம இப்போ அங்க வாசிக்கலாம். ஐந்தாவது கட்டில எட்டாவது ஒன்பதாவது வசனம், மணிக்கணும் பன்னெண்டாவது வசனம்.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா.
பாருங்க, இதெல்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற கட்டளை. ஆனா இந்த கட்டளை தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அந்த கட்டளை கொடுக்கறதின் மூலம் ஒரு கொள்கைய அவரு உயர்த்தி பிடிக்கிறார். சோ உங்கள் தகப்பன் தாய் நீங்க என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். பாருங்க, இது எவ்வளவு அத்தியாவசியமான ஒரு கட்டளைன்னா நம்ம அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இப்ப தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா மோசே மூலம் நியாய பிரமாணம் எல்லாம் அப்போ இருந்த சந்ததி கிட்ட கொடுத்துட்டார். அவங்களுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் தேவனுடைய கட்டளைகள், மோசே மூலம் நாம வாங்கிட்டோம், இதே நாம கீழ்படியணும். ஆனா பாருங்க, மோசே மறைச்சிருப்பார், அந்த மொத சந்ததி கூட மறைச்சிடும். ஆனா இந்த கட்டளைகள் அப்படியே அதே வீரியத்தோட யாருக்கு போகணும்? ரெண்டாவது சந்ததிக்கு போகணும். அந்த ரெண்டாவது சந்ததி கூட அந்த கட்டளைகளை மொத சந்ததி எப்படி பெற்றிருந்தாங்களோ அதே வீரியத்தோட பெற்று அவர்களுக்கு கீழ்படியும். இது நடக்கணும், சந்ததி சந்ததியா நடக்கணும். அப்படின்னா அதுக்கு முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தாய் தகப்பனை என்ன பண்ணணும்? மதிக்கிறதுக்கு கத்துக்கணும். புரியலீங்களா? எப்படின்னா பாருங்க, ரெண்டாவது சந்ததிக்கு அந்த கட்டளைங்களை யார்தான் கொடுப்பா? மோசே கொடுப்பாரா? மோசே என்ன பண்ணார்? அவர் வாங்கினார் தேவன் கிட்ட. அப்ப இருந்தவங்க கிட்ட எல்லாம் சொன்னார், தேவனுடைய கட்டளைகள் கீழ்படிஞ்சிங்கன்னா நித்திய ஜீவன் கொடுத்தார். மோசையினுடைய டைம் முடிச்சு. அந்த முதல் சந்ததி இப்போ அவங்க அழியறதுக்கு முன்னாடி அவங்க என்ன போயிருப்பாங்க? அந்த கட்டளைகளை நெக்ஸ்ட் சந்ததிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும். இதெல்லாம் தேவனுடைய கற்பனைகள், இதுக்கெல்லாம் நீங்க கீழ்படையணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளைகள் அதை எப்படி இருந்து பெற்றுக்கொள்ளணும்? நம்மளுடைய அம்மா அப்பா சொல்றாங்க ஒரு விஷயம், இதெல்லாம் யாருடைய கட்டளைகள்? தேவனுடைய கட்டளைகள். நாம் அதை அப்படியே என்ன பண்ணணும்? கீழ்படிஞ்சு நடக்கணும்னா முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு யாரு மேல மரியாதை வேணும்? அதான் பாத்தீங்க. அப்ப அம்மா அப்பா மேல மரியாதை இல்லைன்னா நீ என்னப்பா சொல்றது, நான் என்னப்பா கேட்கறது, அப்படித்தான் போயிடும். சார், அந்த பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் இல்லாட்டி தேவனுடைய லாஸ்ட் ரெஸ்பெக்ட் இல்ல. சோ முதல்ல அம்மா அப்பா மேல அவங்களுக்கு மரியாதை இருக்கணும். அப்பதான் அந்த மரியாதையை அடிப்படையா வச்சுட்டு தேவனுடைய கட்டளைகள் சந்ததியிலிருந்து சந்ததிக்கு அங்க மாறிப்போம். ஜஸ்ட் இது ஒரு பிராக்டிக்கல் யூஸ்னஸ் பயன்பாடு சொல்றோம். சோ அந்த தேவன் இந்த கட்டளையை எப்படி எதிர்த்து ரொம்ப முக்கியமா கொடுத்தாரு அங்க பாக்குறோம். ஆனா சகோதர சகோதரிகளை, இது இதோட நம்ம பார்க்க வேண்டாம். ரொம்ப அருமையான ஒரு கொள்கை இதை நம்ம பார்க்கிறோம். அதாவது பாருங்க, நம்ம சொல்றோம், என்ன சொல்றோம்னா இந்த கட்டளைகளுக்கு பின்னாடி இருக்கிற கொள்கைகள் தேவன் ரொம்ப மதிக்கிறார். சோ இங்க ஒரு கட்டளை பார்க்கணும். தேவன் என்ன சொல்றாருன்னா அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுங்க. பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ட்ரூத்ல வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சீரியஸா இந்த பாயிண்ட் நம்ம நினைச்சிருக்கிறோம். ரொம்ப ஹெவி பாயிண்ட்ஸ் தான் நினைச்சிட்டு இருக்கோம். வெரி பேசிக் பாயிண்ட் இது. இப்போ இங்க தேவன் என்ன சொல்லுன்னா அம்மா அப்பா மாத்திரம் மதிங்க சொல்லல, அவங்களுடைய வயசுல இருக்க எல்லாரையும், அவங்களுடைய அனுபவத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா. இது தேவன் மதிக்கிற பிரின்சிபல். இது அவருடைய ஜனங்கள் கண்டிப்பா பிரதிபலிக்கணும். என்னன்னா அந்த தாய் தந்தை ஸ்தானத்துல இருக்கிறவங்க, வயதுலயோ அனுபவத்திலேயோ வேற எதுலயோ இருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிய இளையவர்கள் மதிக்கணும். இந்த இந்த பிரின்சிபல் தேவன் முக்கியமா எதிர்பார்க்கிற, அதனால தான் சித்து கட்டளையா கொடுத்துருக்கிறார் அவர், இல்லாட்டி அதை கொடுத்துருக்க மாட்டார். ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்போ இது பைபிள்ல நம்ம வசனம் பார்க்கணும், நமக்கு நிறைய இடத்துல இருக்கு. ஒரு வசனம் வாசிங்க, லேவிய ராகமம் 19:32. பாருங்க, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவனை தன்னம் பண்ணி. இப்போ அருமையான ஒரு வசனம், அதாவது எல்டர்ஸ், எல்டர்ஸ்னா எக்லீஷா அரேஞ்ச்மெண்ட்ல நாம் சொல்ல, ஆனா அது கூட எல்லாம் இன்க்ளூடட் தான். பட் ரொம்ப முக்கியமா வயதுல மூத்தவங்க, அனுபவத்துல மூத்தவங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் செலுத்த வேண்டிய அந்த கணம் ரொம்ப முக்கியம். பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு நம்ம காலப்போக்கில் மறந்துட்ட சில அடிப்படையான விஷயங்கள். இப்போ தேவன் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறார், அவருடைய கட்டளைகள்லேயே அங்கே கொடுக்குற அளவுக்கு ஸ்ட்ராங்காக வைக்கிறார். ஸோ அந்த அந்த வயதுக்கு, அனுபவத்துக்கு, அந்த முதிர்ச்சிக்கு அந்த ஒரு மரியாதை அங்கே இருக்கணும். ஆனால் இந்த பாயிண்ட் நம்ம யார்கிட்ட பார்க்குறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு தெரியும், யோபு கிட்ட பேசின அந்த சிநேகிதர்கள், அவங்க சிநேகிதர்கள் பேச்சுல ஒரு நீதி நியாயமே சரியா இல்ல, யோபுக்கு போதுமானதா இல்ல. அங்க போது யார் பேசுறாங்க? எலிகு, எலிகு இந்த குவாலிட்டி வெளிப்படுத்துறாங்க. வாசிங்க, யோபு 32:6-14, 6-14.
ஆதலால் பருகியேலின் குமாரன் எலிகு என்னும் கூசியின் பிரதியுத்தரமாக, நான் இளவயதுள்ளவன், நீங்களோ விருத்தாப்பியர், ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும்.
போதும், இங்க எலிகு அங்க சொல்லும் போது அந்த எக்ஸாம்பிள் நாம கவனிக்கணும், அவர் முன் வைக்கக்குள்ள ஒரு உதாரணம். பாருங்க என்ன சொல்றாரு, பாருங்க,
முதியோர்
வயசுல ரொம்ப சின்ன, நீங்களா வயசுல ரொம்ப மூத்தம், நீங்க பேசணும்ட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், காத்திருந்தேன். நான் உங்கள் வயசு, உங்க அனுபவத்துக்கு மதிப்பு கொடுத்து நீங்க பேசட்டும், உங்களுக்கு முன்னாடி நான் பேசக்கூடாதுன்னு நான் பயந்திருந்தேன். நீங்க பேசட்டும், நீங்க பேசுறத நான் கவனிக்கலான்னு நான் பொறுத்து காத்திருந்தேன் சொல்றேன். சோ எல்லாம் என்னன்னா, அந்த ஒரு ரெஸ்பெக்ட் ஃபார் ஏஜ், அதுதான். அதாவது இந்த நம்ம என்ன சொல்ல, இந்த 5வது கட்டளை தேவன் எந்த ஒரு பிரின்சிபல் முன்வைக்கிறான்னா, வயதுக்கு அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு பிரின்சிபல் தான் இந்த கட்டளை கொடுக்கும், ரெஸ்பெக்ட் ஃபார் ஏஜ். ஆனால் அது எலிகோ விஷயத்துல அவர் ரொம்ப கிளியரா செய்யறார். ஆனால் இதுல ஒரு டேஞ்சர் இருக்கு. என்ன டேஞ்சர்? ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேல போயிடக்கூடாது. எலிகோ அதை கரெக்டா பண்ணிருக்கிறார். பாருங்க, இவர் வயதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், அவங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து காத்திருந்தார். ஆனா தேவ சித்தத்துக்கு உகந்த வார்த்தைகள் அந்த வயது முதிர்ச்சி அடைஞ்சவங்க கிட்ட இருந்து வரலன்னு தெரிஞ்ச உடனே அவர் அப்படி கூட அமைதியா போல. அப்ப என்ன பண்றார், ஓல்டா எழுந்திரிச்சுன்னு அங்க சொல்றார். சோ அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எப்பயும் எடுக்கூடாது. என்ன எடுக்கக்கூடாது? முற்றிலும் மூத்தவங்களுடைய கருத்து, அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய முதிர்ச்சிக்கு உரிய ஒரு மரியாதை கொடுக்காமலே போயிருக்கிறார். ஆனா குடுக்குறோங்கிற அர்த்தத்துல ஒருவேளை பர்சனலா இருக்கிற அந்த இன்ஸ்பிரேஷன் என்ன பண்ணிடக்கூடாது, முற்றிலுமே அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளயும் போட்டுடக்கூடாது. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர். எலிகு ரொம்ப எக்ஸாக்டா பேலன்ஸ் பண்ணி நடக்கிறார். முதல்ல மரியாதை கொடுக்கிறார், ஆனா அவங்க வாயிலிருந்து சரியான வார்த்தைகள் வரலங்க பொழுது தேவன் தனக்கு உணர்த்ததாங்க தைரியமா அங்க அவர் சொல்வதை அங்க பார்க்கிறோம். அப்படித்தான் அந்த சத்தியம் அங்க நிலைநாட்டப்படும். அங்க நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய சித்தம் அங்க செயல்படும். ஆனா இது வந்துட்டு அந்த யங்ஸ்டர்ஸ், இளையவர்கள், வயதில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா அங்க செய்ய வேண்டியது இருக்கு. எந்த வகையிலும் தேவனுடைய பிரமாணங்களுக்கு மீறி அவங்க அங்க செய்திருக்கூடாது. ஆனா என்ன நடக்கும்னா, பிராக்டிக்கலா பார்க்க போது சகோதர சகோதரிகளே, அதாவது இளைய சமுதாயத்துக்கு எப்பயுமே அட்வான்டேஜஸ் அதிகம் முந்தைய சமுதாயத்தை விட. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல அந்த படிப்பு, அறிவு பெற்று அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், வசதிகள் இப்ப இருக்கிற சமுதாயத்துக்கு ரொம்ப சுலபமா அது கிடைச்சிடும்.
அதனால அவங்க தேவனுடைய சில ட்ரூத் ரொம்ப ஷார்ப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அவங்கள் மேல்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. தேவன் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறா ஒரு கிருபை தானே ஒளி, அவங்கள்கிட்ட எந்த விசேஷமும் இல்லை. ஆனா இத காரணமா வச்சுட்டு அந்த வயதுக்கு அந்த அனுபவத்துக்கு தகுந்த மரியாதை கொடுக்கறதுல அவங்க தவறி விடுக்கிறார். இந்த ஒரு அனுகூலமான காரியங்கள் இருந்தாலும் கூட அந்த அந்த வயதுக்கு அந்த பாருங்க, தேவன் அதை வச்சிருக்கிறார். ரெஸ்பெக்ட் ஃபார் ஏஜ் தேவன் கொடுக்குறார். உங்க அம்மா அப்பா நீங்க மதிக்க கற்றுக்கோ அப்படின்னா அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு உரிய மரியாதை நீங்க கொடுங்க. இந்த ஒரு பேசிக் பிரின்சிபல் இல்லாதவங்க தேவனுடைய ஜனம் ஆக முடியாது. எவ்வளவு ஸ்ட்ராங் பாயிண்ட், ஆனா அதை வந்துட்டு ஹேண்டில் பண்றதுனா ரொம்ப பேலன்ஸ்டு மைண்டாங்க. எலிகு நல்ல எக்ஸாம்பிள், எப்படி மரியாதை கொடுத்தார், எப்படி அது சரியான பாதையில போகல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை அங்க முன்வைத்து அங்க தேவ சித்தம் அங்க செய்யறார். அது நம்ம அங்க ஒரு ஒரு அருமையான ஒரு லெசன். அப்போ தாய் தந்தையை கனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது தேவன் கொடுக்குற அந்த முக்கியமான கொள்கை என்னன்னா, வயது அனுபவம் அதற்கு மரியாதை, மரியாதை அங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வாசிக்கலாம் 13 வசனம்,
கொலை செய்யாது இருப்பாயாக.
கொலை செய்யாது இருப்பாயாக. ரொம்ப அருமையான ஒரு கட்டளை, ஒரு முக்கியமான கொள்கையா முன் வைக்கிறது நாம அங்க பார்க்கிறோம். நியாய பிரமாணத்துல இது சொல்லிட்டார், கொலை செய்ய வேண்டாம். இப்போ லிட்ரல் கில்லிங், உண்மையிலேயே ஒருத்தரை கொலை செய்யறத பத்தி அந்த கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆனா கண்டிப்பா அந்த மாதிரி கொலை நாம யாருமே செய்யறது இல்ல அந்த அர்த்தத்துல. ஆனாலும் கொலை செய்யறோம் எப்படின்னா, இதே பிரமாணத்துக்கு கர்த்தர் இயேசு கொடுக்கிற டெஃபினிஷன் வேற. சோ நியாய பிரமாணத்துல கொலை செய்ய வேண்டாம்னு இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இயேசு சொல்றார் சில விஷயங்கள். மத்தேயு 5:21-22 அவர் டெபினிஷன் கொடுக்கிறார் பாருங்க.
கொலை செய்ய
அந்த நியாய பிரமாணத்தினுடைய கொலைக்கு சுவிசேஷத்துல என்ன விளக்கம் பாருங்க.
கொலை செய்யாது இருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான்.
ரொம்ப பியூட்டிஃபுல் டெஃபினேஷன். பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாண கொலைக்கு சுவிசேஷத்துல கத்திரியே என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, சகோதரனை முதல் பாயிண்ட் என்னது, நியாயம் இல்லாமல் கோபிச்சு கொள்ளுதல் இஸ் ஈக்குவல் டு கொலை. நெக்ஸ்ட் என்ன சொல்றார், சகோதரனை வீண் என்று சொல்றது இஸ் ஈக்குவல் டு கொலை. மூணாவது என்ன சொல்றார், மூடன் என்று சொல்வது இஸ் ஈக்குவல் டு கொலை. இப்ப சொன்னா நம்ம டெய்லி பண்றோம், நிறைய பண்றோம், லிமிட்லெஸ் கொலைகள் நாங்க பண்றோம். ரொம்ப ஆழமான கருத்து அவங்க சொல்றாரு, பழைய ஏற்பாட்டுல சாப்பாடு கொலை, லிட்டரல் கொலை. ஆனா நமக்கு எப்படி தெரியுங்களா அப்படின்ட்டு கத்திரியே எக்ஸ்பிளைன் பண்றாரு. சுவிசேஷிக சபையில சகோதரன் நியாயம் இல்லாம கோச்சுக்கிறது, நியாயம் இல்லாம கோச்சுக்கிறது கொலை பண்றது. ஆனா எதை கொலை பண்றாங்க அவங்க அப்படி செய்யும் போது, அதுதான் விஷயம். அப்போ வீணன் என்று சொல்லுவது, மூடன் என்று சொல்லுவது எல்லாமே கொலை அப்படின்னா என்ன, எங்க பிரின்சிபல், என்ன ஒரு கொள்கையை அங்க தேவன் வலியுறுத்துற பாருங்க. இப்ப நம்ம எடுக்கலாம், உண்மையில அந்த நியாயம் இல்லாம கோவிக்கிறது, வீணன் சொல்லுவது, மூடன் என்று சொல்லுவது கொலை செய்யறதுக்கு ஈக்குவல் சொல்லிட்டாரு. ஆனா அப்படி சொல்லுவதன் மூலம் நம்ம யார கொலை பண்றோம், எதை கொலை பண்றோம், அது ரொம்ப முக்கியம். பாருங்க இந்த மூணு விஷயம் எப்ப நடக்கும், நமக்குள்ள எப்ப நடக்கும், நியாயம் இல்லாம ஒரு கோபம் வருது பிரதர்ஸ் மேல, சிஸ்டர்ஸ் மேல, அல்லது நீங்க வேஸ்ட் பிரதர் சிஸ்டர் நீங்க வேஸ்ட், இப்படித்தான் நம்ம சொல்லுவோம். நம்ம வீணன்னு சொல்றது இல்லை, நீங்க வேஸ்ட், இது உதவாது, அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். அப்போ மூடன், மூடன்னா என்னன்னு ஆக்சுவலா என்ன என்ன அர்த்தம் வருதுன்னா, அண்டர் எஸ்டிமேட்டிங், தரக்குறைவா அவங்க நினைக்கிறது, இதனால அதெல்லாம் அவங்க நம்ப முடியாது. பட் இது நடக்கு, இந்த மூணு விஷயம் நம்ம எப்ப செய்வோம் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்லன்னா, எப்போ நம்முடைய சகோதரனோ சகோதரியோ, நல்லா புரிஞ்சுக்காங்க இந்த பாயிண்ட், கருத்துல நம்ம கருத்துல இருந்து வித்தியாசப்படுறவங்களும் இந்த மூணு வெளிப்பாடுகள். எனக்கு ஒரு கருத்து இருக்கு, எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு ஒரு விஷயத்துல, ஆனா அந்த பிரதர் அந்த ஒப்பீனியனுக்கு மாதிரி அதுக்கு இசைந்து வரல, அவர் வேற ஒன்னு சொல்றார், இவங்க புரிஞ்சுக்காம இன்னொன்னு சொல்றாங்க. சோ என்னுடைய ஒப்பீனியனும் அவங்க ஒப்பீனியனும் என்ன ஆகுது, கிளாஷ் ஆகுது. அப்பதான் இது நடக்கும், தேவையில்லாம கோபம் வரும், அப்போ அது வேஸ்ட், இது ஆகாது, இந்த மாதிரி வெளிப்பாடுகள் ரொம்ப சிம்பிளா தான் விளக்கறதுக்கு முயற்சி பண்றோம். அதாவது ஒருத்தருடைய கருத்தோட இன்னொருத்தருடைய கருத்து எப்ப ஒத்து போகலையோ அப்பதான் இது வெளிப்படும். அப்படி வெளிப்படும் பொழுது என்ன சொல்றாருனா, நீங்க ஒருவேளை அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, ஆன் தி ஸ்பாட் உங்க கருத்து கூட யாருடைய கருத்து வேறுபட்டிருக்கோ அவங்கள பார்த்து இந்த மூன்று ரியாக்ஷன்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சா நாம என்ன பண்றோம், கொலை செய்யறோம். எதை கொலை செய்யறோம், எக்ஸாக்டா எதை கொலை செய்யறோம்னா அது கூட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பாருங்க, என்னுடைய கருத்துனா என்ன அர்த்தம் தெரியுங்களா, மை இண்டிவிஜுவாலிட்டி, என்னுடைய தனி தன்மை, அது என் சுபாவம், தேவன் அது எனக்கு ஸ்பெஷல்லாம் வச்சிருக்கிறேன், அதுக்கு அதன் அடிப்படையில தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன், அதன் மூலத்தான் நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். அந்த ஸ்பெஷல் இண்டிவிஜுவாலிட்டி தேவன் எனக்குள்ள வச்சிருக்கிறேன், அது என் சுபாவம், மை கேரக்டர், அப்படித்தான் நம்ம சொல்லுவோம், என்னுடைய தன்மை அப்படித்தான் சொல்லுவோம். சோ பிரதர் அல்லது சிஸ்டர் அப்படி திங்க் பண்றது அது என்னது, அவங்களுடைய சுபாவம், அவங்களுடைய தனித்தன்மை, அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி. இப்போ இந்த இண்டிவிஜுவாலிட்டியோட அந்த இண்டிவிஜுவாலிட்டி இசைந்து போகலங்க போது நம்ம ஏதாவது ரியாக்ஷன் பண்ணா நம்ம என்ன பண்றோம், அவங்களுடைய தனித்தன்மைய கொலை அங்க பண்றோம். பட் அது செய்யவே கூடாது. ஆனா என்ன பண்ணலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம். சரி, நீங்க அப்படி பேசுற பிரதர் அவ்வளவுதான், இவங்க இப்படி திங்க் பண்றாங்க, ஓகே, பட் நம்ம இப்படி திங்க் பண்றோம், சரி, எது கரெக்டா இருக்கும், கலந்தாலும் சிக்கலாம் உட்காரலாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இந்த ரியாக்ஷன்ஸ் அங்க பண்ணக்கூடாது. இந்த அழைப்புல ஒரு அருமையான விஷயம் இண்டிவிஜுவாலிட்டி. என்ன அருமையான நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம், சாலமோனுடைய ஆலயம் கூட நம்ம சொல்லலாம் இல்லையா, அந்த கற்கள் அவருக்கு வாரியிலே வெட்டும் போது ஆலயம் வந்து சபை கிடையாலும், இந்த ஒரு ஒரு கல்லுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கு, ஒரு ஒரு ஸ்பெஷல் ஆங்கிள் இருக்கு, வித்தியாசமான கோணங்கள் அது வெட்டப்படணும். எல்லா கல்லும் ஒரே மாதிரி வெட்டினா ஆலயம் ஒரே ஒரு செவரு தான் நிற்கும். ஒரு அருமையான வேலைப்பாடோட ஒரு ஆலயம் வர முடியாது. அந்தந்த கல் அப்படி எப்படி செதுக்கணும், அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணும், அந்த அந்த கல் அங்க போய் செத்துனாகணும். அதான் அதே போல அப்போஸ்தலர் பவுல் அங்க வசனங்கள் கொடுக்கறாங்க, நீங்க நோட் பண்ணிக்கலாம், 1 Corinthians 12:14-27 நமக்கு நிறைய முறை படிச்சு பரிச்சயமாயிருக்கிற ஒரு வசன பகுதி. சபை, கர்த்தர் இயேசுனுடைய சரீரமாக சபை, ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்கு அடையாளமா அவர் பேசும் போது ஒரு ஒரு அங்கமும் எப்படி இருக்கிறாங்க, ஒரு ஒரு சரீரத்துல ஒவ்வொரு அவயங்கள், அவயங்கள், அவயங்கள்னா எல்லா அவயத்துக்கும் ஒரே வேலை இல்ல, ஒரே நோக்கம் இல்ல, அந்தந்த அங்கத்துக்கு அந்தந்த ஒரு வேலை இருக்கு அந்த சரீரத்துல. ஆனா என்ன பியூட்டி, அந்த 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 அங்கம் அந்த வேலையை செஞ்சுட்டு அந்த சரீரத்துல இருக்கணும், மற்ற மற்ற அங்கம் அதனுடைய வேலையை செய்யறதுக்கு இவங்க என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் அங்க பண்ணக்கூடாது. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சனால நான் பார்த்தா நான் போறேன். ஸோ அந்த இண்டிவிஜுவாலிட்டி அங்க ரொம்ப முக்கியம். சகோதர சகோதரிகளே, மற்றவர்களுடைய தனித்தன்மைய நம்ம புரிஞ்சுக்கொண்டு அதற்கு முன்னால நம்முடைய தனித்தன்மையை புரிஞ்சுக்கொண்டு தேவனுடைய சித்தத்துல நமக்கு என்ன பங்கு, மற்ற சகோதர சகோதரிக்கு என்ன பங்குங்கிறத புரிஞ்சுக்கொண்டு நம்ம நம்ம வேலையை செய்யறதுக்கும் மற்றவங்க அவங்க வேலையை செய்வதற்கும் அனுமதிக்கிறது பை மெச்சூரிட்டி தான் நாம பெற்றுக்கொள்ள முடியும். உடனே அது வர்றது கிடையாது. ஆனா அது ஒரு அருமையான கிறிஸ்டியன் குரோத்துக்கு ஒரு அடையாளம், ஒரு கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு அருமையான ஒரு அடையாளம் என்னன்னா, பிரதர் என்ன பொறுப்புல இருக்கிறார், என்ன வேலையில இருக்கிறார், என்ன வாய்ப்பு இருக்கிறார், சிஸ்டர் என்ன மாதிரி இருக்கிறாங்க, அவங்க என்ன வேலை செய்யறாங்க, இவங்க என்ன வேலை செய்யறாங்க, நான் என்ன காரியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், நாம் அவங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண விடக்கூடாது. ஆனாலும் கூட அந்த இண்டிவிஜுவாலிட்டியில இருக்கணும், ஆனாலும் ஒரே சபையா ஒரே சரீரத்துல எட்டர் அவயங்களாக இருக்கணும்ங்கிற அந்த ஒரு தன்மையில வளர்வது கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி. மற்ற சகோதர சகோதரனுடைய தனித்தன்மை நம்ம மதிக்க கத்துக்கொள்ளணும். அந்த ஒரு ஒரு கொள்கை தேவன் வெளிப்படுத்துற. நெக்ஸ்ட் வாசிங்க 14 வசனம்.
விபசாரம் செய்யாதிருப்பாயாக.
இது ஒரு கட்டளை, ரொம்ப ஷார்ட்டா நம்ம சொல்லிட்டு போலாம். விபச்சாரம் செய்யா இருப்பாயாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு கட்டளையின் மூலம் தேவன் முன்னிறுத்தக்கூடிய கொள்கை என்னன்னா, ரெஸ்பெக்ட் ஃபார் கான்ட்ராக்ட், ஒப்பந்தங்கள் மதிக்கணும் தேவனுடைய பிள்ளைகள்லாம் நாம. ஏன்னா விபச்சாரம் செய்யும் போது என்ன நடக்குதுன்னா பாருங்க. ஏற்கனவே என்ன விபச்சாரம் நமக்கு நல்லா தெரியும், அது விளக்கம். திருமணத்துக்கு பின்னு அங்க செய்யக்கூடிய அங்கீகரிக்கப்படாத உறவுகள். சோ திருமணம் அது ஒரு ஒப்பந்தம், அது ஒரு கான்ட்ராக்ட், வெயிட்டி கான்ட்ராக்ட், ரொம்ப முக்கியமா நம்ம நினைக்க வேண்டிய ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம். சோ அந்த ஒப்பந்தம் செஞ்சுட்டா மரண பரையும் மதிக்கணும் அந்த ஒப்பந்தத்தை. ஒரு வேலை விபச்சாரம் செஞ்சா நீங்க அந்த ஒப்பந்தத்தை மதிக்கல. அப்போ விபச்சாரம் செய்யாதீங்கன்னா தேவன் என்னதான் சொல்றாருன்னு, நீங்க ஏற்கனவே செஞ்ச ஒப்பந்தம் உடன்படிக்கைய மதிக்க கத்துக்கணும். ரொம்ப சிம்பிள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக சொல்லும் போது ரெஸ்பெக்ட் ஃபார் கான்ட்ராக்ட், ஒப்பந்தங்கள் மதிங்க. ஆனா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுக்கும். நம்ம இது ஆழமா எடுத்தோம்னா நாம செஞ்சிருக்கிற இன்னொரு வெயிட்டி கான்ட்ராக்ட், ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம், தேவன் கூட நாம செஞ்சிருக்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் நிறைவேற்றணும், செஞ்சிருக்கிறோம், நிறைவேற்றணும், மதிக்கணும். ஒவ்வொரு நாளும் கான்சன்ட்ரேஷன் மதிக்கணும், ஒவ்வொரு நாளும் அந்த ஒப்பந்தத்தை நாம மதிக்கணும், ஒரு ஒரு டெஸ்ட்ல மதிக்கணும். நாம் ஒரு அந்த ஒப்பந்தத்தை மீறுவதற்கு தகுந்த வாய்ப்புகள் வரும் போதெல்லாம் அந்த ஒப்பந்தத்தை மதிக்க கத்துக்கணும். மதிக்க கத்துக்கிறதுனா என்னன்னா அந்த ஒப்பந்தத்தை மீற மாட்டோம். இந்த கான்சக்ரேட்டட் பிலீவர்ஸ் தான் நாம இருக்கும், அது நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் சொன்னா இது நம்முடைய ஃபெலோஷிப்புக்குள்ள வருது. ஈவன் ஒரு பிரதர் கிட்ட ஒரு சிஸ்டர் கிட்ட ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட அது என்ன பண்ணணும், நாம முடிஞ்ச அளவுக்கு அதைய நிறைவேற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும், தேவனுடைய சுபாவம் அது, தேவன் மதிக்கிற ஒரு தன்மை. ஆனா நம்ம நிறைய நினைச்சு பாருங்க, பேசுறனாலும் கூட நிறைய விதத்துல அதை மறந்துடுவோம். கொடுக்குறோம் பிரதர், கொடுக்குறோம் சிஸ்டர், முடிக்கிறோம் பிரதர், முடிக்கிறோம் சிஸ்டர், முடிக்கவே மாட்டோம், போயிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு கணக்குலயே இல்லாம. பட் காலப்போக்கில் இந்த ஒரு விலை வீணங்கள்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னா அந்த சொன்னது பிரகாரம் நடக்கிற ஒரு குணலட்சணம். ஸோ அது நம்ம சொன்ன வார்த்தையை நம்மளே மதிக்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஸோ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக முன்வைக்கிற பிரின்சிபல் என்னன்னா கொள்கை, ரெஸ்பெக்ட் ஃபார் கான்ட்ராக்ட், ஒப்பந்தங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது. அடுத்தது வாசிங்க 15 வசனம்.
களவு செய்யாதிருப்பாயாக.
களவு செய்யாதிருப்பாயாக. கண்டிப்பா நாம் திருடுறது இல்ல, எங்கேயாவது போய் ஏதாவது பொருட்கள் ஆனாலும் கூட ஒரு வகையில நம்ம களவு செய்யறோம். ஸோ இது என்ன, அது களவு செய்ய வேண்டாம் அப்படின்னு தேவன் சொல்றார் ஒரு கட்டளை. அதன் மூலம் என்ன பிரின்சிபல் முன் வைக்கிறோம், இப்ப களவுனா என்ன, களவுனா என்ன, திருட்டு தான். ஆனா என்ன திருடுறது, திருச்சுனா என்ன, திருச்சுனா என்ன, அப்படி அப்படி கேட்டா மற்றவங்களுக்கு சொந்தமான ஏதோ ஒன்று, அது எதுவானாலும் சரி, முக்கியமா பொருட்கள், அதை நாம என்ன பண்றது, நம்ம எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, திருட்டு. அது செய்ய வேண்டாம் அப்படின்னா தேவன் என்ன செய்ய சொல்ற, நம்மள மற்றவங்க பொருளை நீங்க என்ன பண்ணுங்க, வடிங்க. சிம்பிள் சிம்பிள் அவ்வளவுதான். மற்றவங்க பொருள் அது உங்களுக்கு இல்லை, அதுக்கு உரிமைக்காரர் அவர். அந்த பொருள் மேல அவருக்கு இருக்கிற உரிமையை மதிங்க. சிம்பிள் பாருங்க, ஒரு ட்ரூத்தான ரொம்ப மதிக்கிறார் அந்த அந்த பிரின்சிபல். மற்றவங்களுடைய பொருள், மற்றவங்க பொருள் மேல அவங்களுக்கு இருக்கிற உரிமையை மதிக்கணும். நாம சும்மா எடுத்துக்க முடியாது, எவ்வளவு முக்கியமான ஒரு பிரின்சிபல் அங்க தேவன் அங்க சொல்ற. இப்ப கண்டிப்பா நாம எந்த பொருளும் நாம திருடுறது கிடையாது, சில சமயங்கள்ல பண்றோம், ஆழமா சிந்திச்சு பார்க்க போல. சோ மற்றவங்களுடைய நல்ல பேர் அவங்களுக்கு சொந்தம், நமக்கு சொந்தம் இல்லை. சோ அந்த நல்ல பேர் நாம என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி நாம திருட முடியும், மற்றவங்களுடைய நல்ல பேர், வைஸ் லேண்டர், புறம் பேசுறது, தீமை பேசுறது, பேசிக் பாயிண்ட்ஸ் தான் நம்ம வருது. பட் அது பத்து கட்டளைக்குள்ள இருக்கிறது தான் நம்ம அங்க பார்ப்போம். மற்றவங்களுடைய நல்ல பேரை தேவையில்லாத வீண் பேச்சு மூலம், புறம் கூறுதல் மூலம், தீமை திணிக்கிறதின் மூலம் நம்ம கெடுச்சோம்னா, நம்ம எக்ஸாக்டா என்ன பண்றோம்னா, அவங்களுக்கு சொந்தமான அவங்களுடைய நல்ல பேரை நாம என்ன பண்றோம், திருடுறோம். அவங்களுக்கு அந்த பொருள் மேல இருக்கிற உரிமையை நம்ம மதிக்கிறது அங்க இல்ல. அருமை, இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, தமிழ்ல சொல்ல முடியாது. அதாவது அந்த பழமொழியுடைய அர்த்தம் என்னன்னா, என்னுடைய பர்சை திருடுறவன் எனக்கு கொஞ்சம் இழப்பு ஏற்படுத்திட்டு அவனுக்கு கொஞ்சம் லாபம் ஏற்படுத்திக்கிறான், ஆனா என்னுடைய நல்ல பேரை திருடுறவன் எனக்கு முழு இழப்பை ஏற்படுத்திட்டு அவனுக்கு ஒன்னையுமே என்ன பண்றது இல்ல. ஏன்னா நம்ம நல்ல பேர் அவங்களுக்கு எதுக்கு உதவி, இங்கிலீஷ் நல்லா இருக்கு அந்த பழமொழி. பட் இது நம்ம புதிய சிருஷ்டிகள் அங்கே திங்க் பண்ணோம். ஸோ ஸ்டீலிங், திருடுறது நமக்குள்ளே கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. மற்றவங்களுடைய நல்ல பேருக்கு கலங்கம் ஏற்படுத்து, அதுக்கு நமக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியும் கிடையாது, எந்த ஒரு ரைட்ஸ் கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் சில பிளாக் பாயிண்ட்ஸ், நம்மளுடைய பிளாக் பாயிண்ட்ஸ். நம்முடைய வஸ்திரத்தில் இருக்கிற சில புள்ளிகள் அதெல்லாம் நம்ம விடணும். அந்த ஒரு மாம்சத்திற்குரிய மீன் பேச்சுக்கள், அந்த புறம் பேசுறது, தீமை பிணைக்கிறது, தேவன் கட்டையில் அங்கே வைக்கிறார் போல. கனவு செய்யா இருப்பீர்களாக சொல்லும்போது மற்றவங்களுடைய பொருள் அது நல்ல பேரா இருக்கலாம், டைம் கூட ரொம்ப முக்கியம். மற்றவங்களுடைய டைம் யாருக்கு சொந்தம் இல்லை, நமக்கு சொந்தம் இல்லை. போயிட்டு வள வள வளவலன்னு பேசிட்டு அவங்க கான்சென்ட்ரேட் டைம் என்ன பண்ணக்கூடாது, இல்லை ப்ராக்டிக்கல் பர்சன் நம்ம திங்க் பண்ணணும். பிரதர் வாங்க 5 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம 5 மணிக்கு போய் நம்ம பிரதரை வர வச்சுட்டு ஓர நம்ம போகிறது ஒரு 6:30 இருக்கும் இல்லாட்டி 7:30 இருக்கும். அந்த சகோதரன் அவருடைய கான்சென்ட்ரேட்டட் டைமை நம்மனால வேஸ்ட் பண்ணிருக்கிறார். அப்போ என்ன நடக்குது, நாம அவருடைய டைமை எடுத்துருக்கோம், திருடி இருக்கிறோம். அவருக்கே தெரியும். ஸோ இது வந்துட்டு புதிய சிஷ்டிகள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும், தங்களுடைய சிந்தையில் அவங்க அதை நுணுக்கமாக பார்த்து ஆராய்ந்து அவைகளை அகற்றணும். ஸோ இந்த கனவு செய்யாதிருப்பாயாக ரெஸ்பெக்ட் ஃபார் ப்ராப்பர்ட்டி, மற்றவங்களுடைய பொருட்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு பற்றின கொள்கை பற்றி சொல்றார். அடுத்த கட்டளை வாசிங்க 16வது வசனம்.
திறனுக்கு விரோதமாக பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
ரொம்ப அருமையான ஒரு கட்டளை. இது மாத்திரம் கடைபிடிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ கோர்ட்ஸுக்கு அவசியமே இல்லை இல்லைங்களா. என்ன சொல்லியிருக்கிறாரு, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இன்னைக்கு கோர்ட்ல என்னதான் நடக்குது, இந்த சாட்சி உண்மையான சாட்சியா பொய் சாட்சியா? எல்லா வக்கீலும் அதுக்கு தான் முயற்சி பண்றாங்க, எல்லா ஜட்ஜும் அதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. சிம்பிளா இந்த கட்டளையை மனுக்களும் கடைபிடிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காரு. ஆனா அருமையான ஒரு கட்டளை இதுல என்ன சொல்றாரு, பொய் சாட்சிக்கு பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகனா இங்கே கூட ஒரு கொள்கை உண்மையை மதிங்க, அதே தான். ஸோ தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவுல ஒரு உண்மையை நம்ம மதிக்கணும். அங்க பார்த்தோம் இல்லைங்களா, என்னுடைய நாமத்தை வீண்ல வழங்காதிருப்பாயாக. மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவுல கூட நம்ம என்ன பண்ணணும், ஒரு உண்மை அங்க மதிக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ பொய் சாட்சிக்கு அங்க இடம் இல்லை. ஸோ ரெஸ்பெக்ட் ஃபார் ட்ரூத் அதான் நம்ம சொல்லலாம். இந்த 9வது கட்டளை முன்வைக்கக்கூடிய பிரின்சிபல் அல்லது கொள்கை சகோதர சகோதரிகளே. ஸோ இது அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதனுடைய அவசியம் பற்றி மற்ற 18வது அதிகாரத்தில் பேசுவார். நியூ கிரியேஷன் ஸ்டடியில் நம்ம ரொம்ப ஆழமாக பார்த்தது பகுதிகள், அதாவது ஒரு சகோதரனுக்கு விரோதமாக ஏதாவது குற்றங்கள் முறையீடுகள் வந்துச்சுன்னா ஒரு சபையாக இருந்து நீங்கள் எப்படி செய்யணும், தனிமையில் போய் விசாரிச்சு பாருங்க, ரெண்டு பேரா போய் விசாரிச்சு பாருங்க, எல்டர் கூட சேர்ந்து போய் விசாரிச்சு பாருங்க, அப்புறம் எக்லீஷாக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஏன் இவ்வளோ ஸ்டெப்ஸ் சொல்றார், உண்மை என்னன்னு தெரிஞ்சு அதன்படி நீங்க நடக்கணும். இந்த ஒரு வாய் அழைப்புல ரொம்ப முக்கியம். உண்மைக்கு மரியாதை ரொம்ப கொடுக்கணும், அது தேவன் விஷயத்திலையும் சரி, நம்முடைய உடன் சகோதர சகோதரர்களுடைய விஷயமும் சரி. கடைசி கட்டளை நாம் வாசிக்கலாம், 17வது வசனம். சரி, அது கடைசி இது பார்க்கறதுக்கு முன்னாடி அதான். ஸோ முதல் 4 கட்டளைகள் சகோதர சகோதரிகளே, தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுல நாம கவனத்துல வைக்க வேண்டிய கொள்கைகள், தேவனே மதிக்கிற கொள்கைகள். அந்த ரெவரன்ஸ், அந்த பயபக்தி, அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு உண்மை, அந்த ஒரு சுயநலமற்ற தன்மை தேவன் ரொம்ப மதிக்கிறார். அதைதான் இதுக்குள்ளா வச்சிருக்கிறார். அதற்கு பின்பு பார்த்த 5 மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவுல, வேற மாதிரி சொல்லிட்டோம்னா நம்ம ரொம்ப ஸ்பெஷலா இருக்குதுன்னா ஒரு புதிய சிருஷ்டிக்கு இன்னொரு புதிய சிருஷ்டிக்கும் உள்ள உறவுல நம்ம இதெல்லாம் மதிக்கணும். என்ன மதிக்கணும், அந்த 5 உங்களுக்கு நாம அங்க சொன்னோம். அந்த வயது, அந்த அனுபவம், அவங்களுடைய என்ன சொல்றது, வேற என்ன பார்த்தோம், அவங்களுடைய தனித்தன்மை நம்ம மதிக்கணும், அவங்களுடைய பொருட்கள் நம்ம மதிக்கணும், நாம அவங்களோட செஞ்சிட்ட ஒப்பந்தங்கள் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் மதிக்கணும். பாருங்க எவ்வளவு பியூட்டி பாருங்க இது. ஸோ இந்த 5 கடைசி ஒண்ணு ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட், இது 2 கேட்டகரியிலேயே வருது. ஆனா என்னன்னா இந்த முதல் 9 கட்டளைகள் நம்ம பார்த்தோம்னா கிரியையில தான் நாம காண்பிக்கணும், கிரியையில நாம காண்பிக்க வேண்டியது. கடைசி 10வது கட்டளை, அந்த கட்டளை முன்வைக்கக்கூடிய கொள்கையை நாம பார்த்தோம்னா கிரியை வரைக்கும் நமக்கு அனுமதி இல்லை, சிந்தையிலேயே நாம் நிறைவேற்றணும். வசன வாசிங்க இப்ப 10வது கட்டளை 17வது வசனம்.
பிறனுடைய வீட்டை இருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுகையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இத்தியாதிருப்பாயாக என்றார்.
பாருங்க, பிறனுடைய வீட்டை என்ன பண்ண வேண்டாம், இச்சியாதிருப்பாயாக. பாருங்க மீதி எல்லாம் மீதி 9 கட்டளைகளும் கிரியையில நாம மாற்றணும். ஆனா இது எங்க சொல்லு, இச்சிக்கிறது எங்க நடக்கும் பாத்தீங்களா, சிந்தை. சிந்தையிலேயே நீங்க பிளாக் பண்ண வேண்டிய விஷயம் தான் இந்த 10வது கட்டளை. மீதி எல்லாம் கிரியைகள் பத்தி பேசுது. உங்களுக்கு பயபக்தி கிரியையில காமிக்கணும், நீங்க விசுவாசம் கிரியை காமிக்கணும், உண்மை கிரியையில காமிக்கணும், இந்த விஷயங்களை மடிக்கிறது உண்மையில காமிக்கணும். ஆனா இந்த 10வது விஷயம் கிரியை அளவுக்கு வரது இல்ல, எங்கேயே பண்ணணும் நம்ம சிந்தையில. இப்ப இச்சை அது வந்துட்டு சிந்தையிலே நடக்க வேண்டிய விஷயம் சரிங்களா. ஆனா என்ன ஒரு ஒரு இது இந்த ஒரு கட்டளை என்ன கொள்கை முன் வைக்கும், என்னுடைய வீடு மனைவி பொருட்கள் எருது வேலைக்கார வேலைக்காரி யாதொன்றையும் நீங்க இச்சிக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இது ஒண்ணு மாத்திரம் நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க, சொன்னீங்கன்னா சப்ஜெக்ட் முடிஞ்சு சரிங்களா. பிறனுடைய விஷயம் எதையுமே இச்சிக்காதீங்கப்பா அப்படின்னா என்ன தன்மை உங்களுக்குள்ள வேணும்? பிறனுடையது அது வேணும் வேணா அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி இருங்க நீங்க பேராசைப்படணும் ஓகே, பட் அதே வேற ஒரு வார்த்தை பிரின்சிபல் ஆஃப் கண்டான்மெண்ட் ரொம்ப முக்கியம். போதுங்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வேணும். தேவன் நமக்கு நன்மை என்று கருதி என்ன அனுமதிச்சிருக்கிறாரோ அது போதும், அதுதான் நமக்கு நன்மை. அந்த பக்குவம் நம்முடைய இருதயத்துல அங்க வரணும். இதுதான் அந்த பிரின்சிபல் ஆஃப் கண்டான்மெண்ட். சாதாரண விஷயங்களா சொல்லலாம் சகோதர சகோதரிகள், ஆனா இந்த சாதாரணமான விஷயங்கள பிரதானமான 10 கட்டளைகளுக்குள்ள தேவன் வச்சிருக்கிறார்னா முதல்ல அவர் எந்த அளவுக்கு இந்த கொள்கைகளை உயர்வா மதிக்கிறார் அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா இது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்றதுக்கு நமக்கு பிரயோஜனம். ஆனா இந்த 10வது கட்டளையினுடைய சீரியஸ்னஸ் என்ன தெரியுங்களா? இந்த 10வது கட்டளைய ஏதாவது ஒரு வகையில மீறினா கண்டிப்பா 9 கட்டளையில மீறி 2-3 கட்டளை நீங்க என்ன பண்ணியே ஆகணும், மீறியே ஆகணும். இப்ப பாருங்க உதாரணத்துக்கு என்னுடைய வீட்டை என்ன பண்ண வேண்டாம், நிச்சயாதிருப்பாயாக 10வது கட்டளை. இதை வந்து யார் செஞ்சாங்க நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஆகாப் இசபெல் ராணி என்ன பண்ணாங்க, யாருடைய திராட்சை தோட்டத்து மேல இச்சை பண்ணிட்டாங்க, நாபோத் இல்லைங்களா. சோ இவங்க இச்சை பண்ணது இச்சை இச்சித்ததின் மூலம் 10வது கட்டளை தான் மீறினாங்க. பட் அல்டிமேட்டா எந்த கட்டளையும் கூட மீறினாங்க, நாபோத் என்ன பண்ண வேண்டியதாச்சு, கொலை செய்யாதிருப்பாயாக அங்க மீறியாச்சு. அதே மாதிரி டேனியல் எடுத்து தாவி எடுத்துட்டா இவனுடைய மனைவி என்ன பண்ணக்கூடாது, இச்சிக்க கூடாது. பட் இவர் அந்த 10வது கட்டளைய மீறார், உரியாவினுடைய மனைவி இச்சிக்கும் போது அல்டிமேட்டா இவருக்கும் எதை பண்ணிடுறார், உரியாவே என்ன பண்ணணும், கொலை செய்யணும். சிந்தை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியம். அது அங்கேயே கண்ட்ரோல் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி அது நிறைய விஷயங்களுக்கு அங்க வழி நடத்தக்கூடும். இந்த 10வது கட்டளைக்கும் மற்ற 9 கட்டளைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. சோ 10வது வெரி இம்பார்ட்டன்ட், தனிச்சு நிக்குது. சிந்தையிலே நம்ம அதை எடுத்து போகணும். அந்த சிந்தையிலே நமக்கு என்ன வேணும்னா எல்லா விஷயத்தையும் தேவன் பகிர்ந்து கொடுத்துருக்கிறது போதும். பிரின்சிபல் ஆஃப் கண்டன்மெண்ட் சகோதர சகோதரிகளே. சோ இந்த 10 கொள்கைகள், இப்ப அந்த கொள்கைகள் மாத்திரம் நீங்க விட்டுடுங்க, 10 பிரின்சிபல் அது வேற எப்படி வேணா புரிஞ்சுக்கோங்க. தேவன் ரொம்ப மதிக்கிறார், அது அவருடைய பிள்ளைகள் நமக்கு இன்னைக்கு அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாடமாக இருக்கு. ஸோ அதை நம்ம புரிஞ்சு பயனடைய தேவன் சாமி நம் யாவரையும் வரிப்பராக. Thank you.